राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे श्रीमते रामानुजाय नमः 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 श्रीमते रामानुजाय नमः
ब्रह्मानुसिद्धया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्भेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथ समारंभां नाथयामन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यं अच्युत पदांबुज युग्म रुग्म व्यामोहत स्थितितराणि प्रणाय मेने अस्मद्गुरोर्भगवधोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रबध्ये माता पिता युवतय स्थनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयान आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुहलम् प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाह भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्परांकुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनम् यस्य सर्वपाप प्रणाशनम् प्रणामो दुःख शमनः तं नमामि हरिं परम् वसुधेव सुतं देवं कंस चाणूर मर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् ओंगि उलहलंद उत्तमन् पेर्पाडि नांगल् नम्पावैक् साच्चि नीराडिनाळ् तिंगिंजि नाडल्लाम् तिंगल् मुम्मारि पेय्दु ஓங்கு பெருஞ்சங்கள் மூடு கயலுகள் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காது வம் நிறைந்தேரோ எம்பாவாய் பூமண்ணுமாறு குருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிப்பணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் அண்ணழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூரிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராகன் வடிவழகு என் இதயத்துளதா இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகுணாது மாமகம் பிரசாதயதி யத்சுக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம் உபவீதினம் ஊர்த்வபுன்ரவந்தம் த்ரிஜகத் புண்யபலஹம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடு சிகயா சேகரினம் பதிம் யதீனாம். சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜ ராமானுஜ. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரட்சகன் சர்வலோக சரண்யன் சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் சகல கோடி ஜீவராசிகளுக்கும் தன்னுடைய காருண்யத்தை வர்ஷிச்சுண்டே இருக்கான். பகவானுடைய கருணைய நாம ரொம்ப பிரயத்தனப்பட்டு சம்பாதிக்க வேண்டாம். அது நம்ம மேல அப்படியே மழை மாறி எப்பொழுதுமே கருணை மழை பொழிஞ்சுண்டுதான் இருக்கு. நம்ம தடுத்துக்காம இருந்தா போதும். இப்ப சூரிய வெளிச்சம் வந்துடுறதுக்காக 6 மணிக்கு சூரியோதயம் ஆகிறது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தவம் பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரி நாளைக்கு சூரியன் வரணுமே யாராவது யோசனை பண்ணிருக்கலாம், ஐயோ சூரியன் வரணுமே நாளை காத்தால வெளிச்சமா இருக்கணுமே அப்படின்னு நம்ம யாரும் யோசிக்கல. 6 மணிக்கு இருட்டு ஆகணுமே நம்ம யாரும் யோசிக்கல. இப்ப இதெல்லாம் எப்படி யதார்த்தமா நடக்கிறது இல்லையா, அது பாட்டுக்கு தானா நடந்துட்டு இருக்கு. நம்ம பிரயத்தனப்பட்டு சம்பாதிக்க வேண்டியதாக உலகத்துல காட்டு நம்ம என்ன கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியிருக்கா இல்ல இல்லையா. அந்த மாதிரி பகவானுடைய கருணை எப்பொழுதும் விடாமல் நம்ம மேல அப்படியே பொழிஞ்சுண்டே இருக்கு. பகவானுடைய கருணை நம்ம மேல பொழியறதுக்கு பொழியறது அப்படின்றதுக்கு உதாரணம் தான் ஆச்சாரிய புருஷாளுடைய சாநித்தியம். ஆச்சாரிய புருஷா எங்க இருக்காளோ எங்க வராளோ அந்த இடத்துல பிரத்யக்ஷமாகவே காரே கருணை ராமானுசமா அப்படின்னு சொல்லும்படியாக அப்படி கருணை வழியர்தான். அதுக்கு அடுத்தபடியா அப்படின்னா சத்சங்கம் பகவத் விஷயம் பாகவதம் ராமாயணம் இதெல்லாம் அதுக்காக அதே போல கோவில்கள் திவ்ய தேசங்கள் ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா தாய் தகப்பன் இவெல்லாம் பகவானுடைய அனுகிரகத்தினாலே தான் நமக்கு இவ்வளவு பண்ணிட்டு இருக்கான். யோசனை பண்ணி பாருங்க, இந்த குழந்தை தன் வயத்துல சம்பந்தம்ன்ற ஒரு காரணத்துக்காக அம்மா இவ்வளவு பண்றான், எத்தனை அவமானங்களை சந்திக்கிறா, சரீரத்துல எத்தனை விதமான கஷ்டங்களை சம்பாதிக்கிறார்கள் நிஜமாவே. அப்ப இவ்வளவும் பகவானுடைய கிருபை. இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். தெய்வம் மனுஷரூபேன அப்படின்னு ஒரு வச்சனம் உண்டு, தெய்வம் மனிதனாக அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியாக இப்படி பகவத் ஸ்வரூபமா நமக்கு பல விஷயங்கள் கிடைக்கிற அதுல இன்னொரு ரூபம்தான் கோமாதா. தெய்வஸ்வரூபம் அப்படின்னு உலகத்துல யோசிக்காம ஒரு ஜந்துவை காட்டணும் அப்படின்னா பசுமாடைதான் காட்ட முடியும். நீங்க சிங்கத்தையோ இல்லாட்டி ஒரு புலியையோ வேற எதையுமே இது பூரணமான தெய்வீகமானது அப்படின்னு ஒரு பொருளையும் காட்ட முடியும். மனிதர்களை கூட குறிப்பிட்ட சில பேரை மட்டும்தான் தெய்வம் மனுஷ ரூபேன ஆச்சாரிய புருஷா அவாளெல்லாம் சொல்ல முடியும். ஆனா உலகத்துல யோசிக்காம இது பகவத்ஸ்வரூபம் அப்படின்னு காட்ட முடியும் அப்படின்னா கோமாதா மட்டும்தான். அதனாலதான் ஆண்டாள் ரொம்ப அழகா வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அப்படின்றார். எதிரா நீங்காத செல்வம் அப்படின்னா அந்த பால் தரக்கூடிய பசுக்கள் பகவான் அதனாலதான் நிறைய அவதாரம் எடுத்தான். மத்யம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் பரசுராமம் ராமம் இவ்வளவு அவதாரங்கள் எடுத்தான். ஆனா இத்தனை அவதாரங்கள்லையும் பகவானுக்கு ஒரு பெரிய திருப்தி வரலையாம். அதுக்காகவே கிருஷ்ண அவதாரத்துல மாடு மேய்க்கிறவனாகவே கண்ணன் என்றான். கோபாலன் பாலனம் அப்படின்னா பராமரிக்கிறது காத்தல் அப்படின்னு அர்த்தம். கோபாலன் அப்படின்னா கோக்களை பாலனம் செய்கின்றவன் கோபாலன் அப்படின்றோம். அதனாலதான் ஆண்டாள் திருப்பாவை ஆரம்பத்தை சொல்லும் பொழுது நாராயணனே நமக்கே படை தருவான் பாரோர் புகழ படிந்தேரோரம்பாவாய் அப்படின்னு சொல்றான். அவனை நாராயணன் சொல்றதுக்கு முன்னாடி கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். நாராயணனுக்கு எப்படா ஏற்றம் கிடைச்சதுன்னா நந்தகோபனுடைய பிள்ளையா மாடு மேய்க்கும் கண்ணனா ஆன பிறகுதான் கண்ணனுடைய அவதாரத்துக்கு ஒரு ஏற்றம். எல்லாருக்கும் பிடிச்ச அவதாரம் கிருஷ்ண அவதாரம். ஏன்டான்னா அத்தனை தூரம் அவனுடைய சேட்டைகள் லீலைகள் எல்லாமே இவ்வளவு தூரம் கண்ணன் மேல ஏண்டா ஈர்ப்பு அப்படின்னா அவன் எப்பொழுதுமே மாடு மேய்க்கிறவனாகவே இருந்தான். எல்லாருக்குமே பார்த்தோம்னா கிருஷ்ணனுடைய 11 வயசு வரைக்கும் லீலைகள் ரொம்ப விசேஷமா இருக்கும். கோகுல லீலா, பிருந்தாவன லீலா, அதுக்கப்புறம் தான் மதுரா லீலா, அதுக்கப்புறமா தான் துவாரகா லீலா. அந்த கோகுலம் பிருந்தாவனம்னாலே ஒரு மாட்டுக்கார கூட்டம் தானே, இடக்கை வலக்கை தெரியாத கூட்டம் அப்படின்னு தான் சுவாமி பிரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். இந்த மாடுகள் பின்னாடியே கண்ணன் சுதந்திரமா அலையறதுனாலே கண்ணனுக்கு கோபாலன்ற திருநாமம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனாலதான் ஆண்டாள் பின்னாடி சொல்றா, சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் படையேறோர் எம்பாவா. கிருஷ்ணா உன்னை நாராயணான்னு சொல்லிட்டோம், தப்பா எடுத்துக்காதே. நாராயணான்ற பேர் சின்ன பேரான், அது பெருசா பகவான கொண்டாடுற பேர் இல்லையா. கிருஷ்ணனை கொண்டாடுற பேர் எதுனா யாதவா, கோபாலா, வத்சபாலா. வத்சபாலன்னு ஒரு பேர் உண்டு கண்ணனுக்கு. வத்ச அப்படின்னா கண்ணுக்குட்டின்னு அர்த்தம். பகவான் 1 வயசு வரைக்கும் கண்ணுக்குட்டியதான் மேய்ச்சான், அதனாலே அவனுக்கு வத்சபாலன்னு பேர். கோவர்தனகிரியை தூக்கினதுக்கு அப்புறமா தான் கண்ணனுக்கு வந்து, சரி இனிமேல் மாடு மேய்க்கிற அதிகாரம் ஒரு அருகதை உனக்கு வந்துடுத்துன்னு அன்னிலேந்து கண்ணனை மாடு மேய்க்க அனுப்பினாரா நந்தகோபன். அதுக்கப்புறமா தான் கண்ணன் கோபாலன், அது வரைக்கும் வத்சபாலன் அப்படின்னு தான் பெயர். கண்ணனுக்கு அந்த மாடுகள் மேல அத்தனை ஆசையம். இன்னைக்கும் பார்க்கலாம், எல்லா கிருஷ்ணனையும் ரொம்ப அழகான கிருஷ்ணன் யார் அப்படின்னா மன்னார்குடி ராஜகோபாலன். இந்த கையில் அப்படி குச்சியை வச்சுண்டு அவன் மாடோட நிற்கிற அழகுக்கு சமானமா வேற யாரையும் சொல்லவே முடியாது. மாடு மேய்க்கிற கண்ணன் அப்படின்னா அதுல அழகன் யாருன்னா மன்னார்குடி ராஜகோபாலன். கோபால கூட ராஜா யாரா அப்படின்னா கிச்சா பயதானா. அந்த ராஜகோபாலன் அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா அழகா இந்திர பூஜைன்னு தீர்மானம் பண்ணிட்டார் நந்தகோபர். பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா இந்திர பூஜை அப்படின்றது ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. நம்முடைய சங்க தமிழ் இலக்கியங்கள்லாம் பார்த்தோம்னா கூட இந்திர பூஜை அப்படின்றது ரொம்ப பழமையான ஒரு பூஜை. ஏன்னா மழைக்கு காரணம் இந்திரன், மழைக்கு அதிபதி இந்திரன்றதுனால வருஷா வருஷம் அவனுக்கு பூஜை பண்ணோம்னா நன்னா மழை பெய்யும். அப்ப எல்லாரும் பூமி நன்னா இருக்கும், நீரின்றி அமையாது உலக அல்லவா. அதனால அந்த ஜலத்துக்கு முக்கியமா இருக்கிறதுனால இந்திர பூஜை பண்ணுவார்கள். ஆனா ஒரு சந்தர்ப்பத்துல இந்திரனுக்கு அகம்பாவம் துடுத்து, நான் தான் பெரியவன், என்னை விட்டா அந்த உலகத்து ஜனங்களை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஒரு தீர்மானம் வந்துடுத்தான். அப்ப பகவான் உடனே பார்த்தா இந்த இந்திர பூஜையை தடுக்கிறார். எப்படி தடுக்கிறார் அப்படின்னா, அப்பா என்னதுக்குப்பா இந்திர பூஜை எல்லாம் பண்ணணும், நம்ம கோபூஜை பண்ணலாம்பா. கண்ணன் இப்படிதான் சொல்றான், கோபூஜை பண்ணலாம்பா. நமக்கு பிரத்யக்ஷமா நம்ம வாழ்க்கையை நடத்துற தெய்வம் எதுன்னா கோமாதா. எத்தனையோ குழந்தைகள் அம்மா பால் பிடிக்காது, ஆனா கோமாதா பால் நல்லா குடிக்கும். அம்மா பால் ஒரு சிட்டிக்கு மேல அம்மாவும் கொடுக்க மாட்டோம், குழந்தையும் குடிக்காது. ஆனா கடைசி பால் வரைக்கும் கோமாதா தான் கொடுக்கணும். சரியா, 5 கிளம்புற வரைக்குமான பால் வரைக்கும் கோமாதா தான் கொடுக்கணும். அதனால கண்ணன் சொல்றான், அப்பா கோ பூஜை பண்ணலாம், இந்த கோமாதாவை மேய்க்கிறதுக்கு நமக்கு வசதியா இருக்கும்படியான கோவர்தன மலைய பூஜை பண்ணலாம். கோவர்தனம், கோமாதாவை கொண்டாடி அவளை அனுபவிக்கும்படியா கோமாதாவை விருத்தி பண்ணும்படியான அந்த கோவர்தனம், அந்த கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணலாம்பா அப்படின்னு. நந்தகோபர் கேட்கிறார், ஏண்டா கோவர்தன மலைக்கு பூஜை, அப்ப மாடு மேய்க்கும்போது மழையெல்லாம் வந்தா நாங்க அங்கதான்ப்பா ஒதுங்குவோம், அந்த கோவர்தன மலையில அவ்வளவு புல்லு இருக்குப்பா, கோவர்தன மலையில அழகா மாட மேய்ச்சோம்னா நன்னா மேயறதுப்பா, அதனால கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணா கோமாதா சந்தோஷப்படுவாப்பா, கோமாதா சந்தோஷப்பட்டா நமக்கு ஒரு நாளும் ஒரு குறைவும் இல்லை. எப்படி அம்மா சந்தோஷப்பட்டா ஒரு குறையும் கிடையாது இல்லையா, அது போல கோமாதா சந்தோஷப்பட்டுட்டானா ஒரு குறையும் கிடையாது. கோமாதாவை திருப்தி பண்றது ரொம்ப சுலபம், பெருசாலாம் ஒண்ணுமே கேட்க மாட்டான், அவரிடத்துல அன்போட இருந்தாலே போதும், பத்தனை வசத்தியாம் அந்த கோமாதா. அதனாலதான் பகவான் அவ்வளவு அழகா கோ பூஜை கோவர்தன பூஜை, கண்ணனே பண்ணதுதான் கோ பூஜை. இன்னைக்கு நம்ம எல்லாம் பண்ணோம், ஆச்சாரியனோட சேர்ந்து பண்ணோம் அப்படின்னா கிருஷ்ணனே ஆசைப்பட்டு பண்ணது ஒரு கோ பூஜை. கண்ணன் பண்ண அவசியம் இருக்கா, கண்ணன் அவ்வளவு வசதி இல்லையா, ஆனா கோமாதா 30 முக்கோடி தேவர்களுடைய ஸ்வரூபமா. 30 முக்கோடி தேவர்களும் எங்க இருக்கா உலகத்திற்கான, நீ யாரா கேள்வி கேட்டா நேர ஐஷனு போய் கோமாதாவை தைரியமா காக்கலாம். அவருடைய உச்சந்தலையிலேருந்து குழம்பு வரைக்கும் எல்லாத்திலையும் 30 முக்கோடி தேவர்கள் எங்கெங்க வாசிக்கிறா அப்படின்னு காண கிடைக்கிறது, அவ எந்தெந்த இடத்துல வாசம் செய்கிறார்கள் இருக்கு. அவருடைய கிருஷ்ணபாகத்துலதான் லட்சுமி தேவி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா கொண்டாடும். அப்ப கோமாதா அப்படின்றவள் பிரத்யக்ஷமான தெய்வம், நம்முடைய அம்மா நமக்காக என்னெல்லாம் பண்ணுவாளோ அத்தனையும் பண்ணக்கூடிய ஒருத்தி கோமாதா. அதனால கண்ணன் சொல்றான், அப்பா கோ பூஜை பண்ணலாம்பா, கோமாதா பூஜை பண்ணலாம்பா, அதை கொண்டாடும்படியான கோவர்தனகிரி பூஜை பண்ணலாம்பா அப்படின்றாங்க. அழகா கண்ணன் சொன்னவன் அப்படியே பண்ற, இந்திர பூஜைக்காக வச்சிருந்த எல்லா விஷயத்தையும், அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும், இவ்வளவு பூ வாங்கணும், இவ்வளவு வஸ்திரம் வாங்கணும், இப்படி எல்லாம் தீர்மானம் பண்ணிச்சிருக்காது, அத்தனையும் கொண்டு கோ பூஜை கோவர்தன பூஜை அத்தனை அழகா பண்ணிடுறா. பண்ணி முடிச்ச உடனே இந்திரனுக்கு கோபம் வருது, மழையா கொற்றான். அப்ப கோகுலத்து ஜனங்கள் ஆடு மாடுகள் எல்லாம் கண்ணன் இடத்துல போய் கத்துறாளாம், கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகா துவநாதம் கோகுலம் பிரபோ தாத்து மருகசி குபிதான்னக தேவா பக்த பத்தலக. அப்பா தேவர்களுடைய கோபத்தினாலே ஒரு மழை பெய்யறது, கிருஷ்ணா காப்பாத்துப்பா, இந்த கோகுலத்துக்கு நீதான் நாதம், கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகா துவநாதம் கோகுலம் பிரபு திராத்து மர்ஹசி தேவான்னக குபிதாத் பக்தவத்சலா, நீ பக்தவத்சலன் அல்லவா, கிருஷ்ணா காப்பாத்து அப்படின்னு பிரார்த்திக்கிறான். உடனே கண்ணன் ஓடி போய் கோவர்தன மலையை அப்படி தூக்கிட்டு நிக்கிறான். எதுக்கடா அப்படின்னா, என்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டான், என்னிடத்துல சரணாகதி பண்ணவர்களை காப்பாற்ற வேண்டியது என் தர்மம், தஸ்மாது மச்சரணம் கோஷ்டம் மன்னாதம் மத் பரிகிரகம் கோபாய ஸ்வ ஆத்மயோகேன சோயம்மே விரத ஆகித, என்னையே நாதனாக உடையதும் என்னையே சரணடைந்ததுமான என்னுடைய கோகுலத்தை என் யோக பலத்தால் நான் காப்பாற்றுகிறேன், இது என்னுடைய விரதம்னு சங்கல்பம் பண்றான். ராமனா வந்த பொழுது சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாமி ஏதத் வ்ரதம் மம அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா ஜோரா பகவான் ராமன் சொல்றான், ஒருமுறை நான் உன்னை சேர்ந்தவன் என்னிடத்துல யாராவது சரணாகதி பண்ணிட்டார்கள்னா எல்லா சமயத்திலையும் எல்லா இடத்திலேயும் எல்லா விஷயங்கள்ல இருந்தும் அவர்களுக்கு அபயம் அளிக்கிறேன், இது என்னுடைய விரதம் அப்படின்றான். அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரத்தை பகவான் சொல்ற முதல்ல சரணாகதி ஸ்லோகம் இதுதான், தஸ்மாது மச்சரணம் கோஷ்டம் மன்னாதம் மத் பரிகிரகம் கோபாய ஸ்வ ஆத்மயோகேன சோயம்மே விரத ஆஹிதக அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த கோவர்தன மலையை அப்படி தூக்கி நிக்கிறான். இந்த கோமாதாலாம் வாஞ்சியோட பாக்கிறதான், கிருஷ்ணா கணன் மலையை தூக்கிட்டு அப்படி நிக்கணும், இந்த மாட்டுக்கார ஜனங்கள் எல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்காள், அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் பிரமிச்சு போய் நிக்கிறான். கண்ணன் இப்படி பாக்கிறான், இந்த கண்ணன் இப்படி மலையை தூக்கி நின்னோட முதல்ல அழறது யாருன்னா கோமாதா தான். அவ கண்கள்ல இருந்து கண்ணீரா வெளியிடுறான், எங்களுக்காக மலையெல்லாம் தூக்கி நிக்கிறியாடா அப்படின்றான். உடனே கண்ணன் மலையை தூக்கி நின்னவன கிடுகிடுகிடு கோமாதா கண்ணு குட்டி எல்லாம் உள்ள ஓடி இருந்து கொடுத்தான். இந்த மாட்டுக்கார கூட்டம் வரலையே அப்படியே வெளியிலேருந்து நின்று பார்த்துட்டு இருக்கு. அப்ப கண்ணன் சொல்றான், மலை என் கையிலேருந்து கீழே நழுவாது தைரியமா வாங்குவோன்றான். ஆனா இவன் சொல்லவே இல்லை, கண்ணன் மலையை தூக்கினா அப்படின்னு உடனே இந்த கோமாதாக்கள்லாம் உள்ள போய் கண்ணனை சூழ்ந்து நின்று எடுத்தான். எங்க மேல இத்தனை ஆசையாடா, உனக்கு இவ்வளவு தூரம் மலையை தூக்கி நிக்கிறியேடா, கிருஷ்ணா உனக்கு கை வலிக்க போறதேடா அப்படின்னு இந்த கோமாதாவா கண்கள்ல கண்ணீர் வழியறான். அப்படியே பார்த்துருக்கான். கண்ணன் கூப்பிட்ட பிறகுதான் மனுஷர்கள் வரா. கண்ணன் மலையை தூக்கினவொடனே முதல்ல ஓடி வந்தது கோமாதா தான். அத்தனை தூரம் பகவத் பக்திய கொடுக்கக்கூடியவள் கோமாதா. நித்தியமே நம்ம கோமாதாவை தரிசனம் பண்ணிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், எத்தனை கோடி ஜென்மாவுடைய பாபமா இருந்தாலும் அது நஷ்டமாயிடும். அதனாலதான் ஆண்டாள் கூட தான் பிராமண ஸ்ரீன்றதை மறந்துட்டு நான் ஒரு மாட்டுக்காரி அப்படின்னு ஆண்டாள் கொண்டை பார்த்தா பிராமண கொண்டையெல்லாம் கிடையாது, மாட்டுக்காரர்கள் தான். அப்பா முடி இந்த பக்கம் போட்டுதான், கொண்டை போட்டுதான், வேர்க்கிறது கழுத்து பிடவி வேர்க்கிறது கொண்டைய சைட்ல போடுவாங்க, அப்ப இங்கெல்லாம் வேர்க்காது. அந்த மாதிரி ஆண்டாள் கொண்டையே மாட்டுக்கார கொண்டைதான், அவ்வளவு சிரேஷ்டமா. கண்ணன் அப்படி ஏழு நாள் மலையை தூக்கி நிக்கிறான். ஏழு நாள் ஆன பிறகும் இந்திரன் பார்த்தா ஒன்னும் பண்ண முடியலன்னு தெரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் மழையை நிறுத்திட்டு வரான். கண்ணன் அழகா மழை நின்னோன்னு சொல்றான், எல்லாரும் மழை நின்னாச்சு வெளியில போங்கோ, முதல்ல மனுஷர்கள்லாம் வெளில போயிடுறாளாம். கோமாதாவை கண்ணனே சொல்றான், நீங்களும் வெளில போங்கோ, நான் வருவேன், இங்கேயே நிக்க மாட்டேன், நீங்கெல்லாம் தைரியமா வெளில போங்கோ, நான் வருவேன்னு கண்ணன் சொன்ன பிறகுதான் இந்த கோமாதாவை திரும்பி 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 பார்த்துட்டு இருக்கான். கண்ணன் எப்படி இதை கீழே வைப்பான், கை வலிக்காதான், ஏழு நாளா தூக்கிட்டு இருந்தானே. மத்தவாளை விட கண்ணனுக்காக ரொம்ப பெருஞ்சது யாருன்னா இந்த கோமாதாக்கள் தானா. அவ்வளவு அழகா கண்ணன் அப்படி மலையை வச்சுட்டு வந்தோன்னு எல்லாரும் கொண்டாடுறா கண்ணனை. ஆனா கண்ணனை எல்லாரும் கொண்டாடி முடிச்சவொடனே கோமாதாலாம் வந்து நக்கி நக்கி கொடுக்கறதான், அவன் திருவடியை நக்கறதான், உன் அவன் கைய கைய அப்படி நக்கி 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 கொடுக்கறான். கையில் இல்லையா, சிலதெல்லாம் பிடிச்சு விடணும்னு ஆசையா, கண்ணன் கை வலிக்குமே அப்படின்னு. அதனால கண்ணன் கையை கொண்டு வந்து தன் கழுத்து இப்படி இப்படி அமுத்தி கொடுக்கறதாம். அப்படி அந்த கழுத்துனால கண்ணனுக்கு மசாஜ் பண்ற மாதிரி கையை இப்படி இப்படி பிடிச்சு விடுறதாம். கண்கள் அப்படி ஓரத்த கண்ணீர் வழியறதாம். அதனுடைய பாஷையில மா மா வலிக்கிறதா, வலி சரியா போயிடுதான்னு கேக்குறதா. கண்ணன் சிரிக்கிறான், எனக்கு வலிக்கவே இல்லை, நீ அழாத, நீ அழறதுதான் எனக்கு தாங்க முடியல, எனக்கு ஒரு கவலை இல்லை, என் சரீரத்துக்கு என் திருமேனிக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு கண்ணனுக்கு அவ்வளவு தூரம் பரியும்படியான கோமாதா. கண்ணன் குட்டி குழந்தையா இருக்கும் பொழுதே கோகுலத்திலேருந்து பக்கத்து ஒரு இடத்துக்கு விளையாட போவான், நம்ம எல்லாம் போனோமே ரமன் ரேதினு ஒரு இடம், அந்த இடத்துலதான் வெறும் கல்லு கல்லா பாறாங்கல்லா இருந்தது. யசோத சொல்றா, ஏ கிருஷ்ணா இந்த மாதிரி பாறாங்கல்ல எல்லாம் விளையாடாதேடா, சோந்தே செருப்பெல்லாம் போட்டுக்க மாட்டேங்கிறாய், நீ உன் பாதம் எல்லாம் நொந்து போயிடுதேடா, நொந்து சிவந்து போயிடுதேன்ற சுவாவமாவே கண்ணனுடைய பாதம் சிவந்த பாதம் தான். ஆனா பாறையில விளையாடி இன்னும் சிவக்கிறதேன்னு சொல்லி யசோத ரொம்ப வருத்தப்படுறாளாம். அப்ப இந்த கோமாதாக்கள்லாம் உன்னோட ஒன்னு பேசிட்டு ராத்திரி கையில அவிழ்த்துண்டு நேர போய் அங்க இருக்கிற பாறையெல்லாம் தன் குழம்புனால அடிச்சு 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 உடச்சு நல்லா அவ்வளவு அழகா ஒரு பவுடரை விட சாஃப்டா பண்ணிடுச்சு. அடுத்த நாள் கண்ணன் விளையாட போய் பார்த்துட்டு, ஆஹா நேத்தி இருந்த பாறையெல்லாம் எங்க போச்சு, என்னடா இவ்வளவு மண் நன்னா இருக்கு, மெத்து மெத்து இன்னி வரைக்கும் நன்னா இருக்கு. இத்தனைக்கும் கண்ணனுடைய அவதாரம் முடிஞ்சு 5103 வருஷங்கள் மேல நம்ம தாண்டியாச்சு. 5105 வருஷம் ஆயிடுச்சு கலியுகம் வந்து, கலியுகத்திலேயே 5105 வருஷம் கழிச்சு கூடவே இந்த மண் இப்ப இப்படி இருக்குன்னா இப்ப இப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. அந்த மண் இன்னும் அப்படியே தான் மெத்த மெத்த ரமன் ரேதினு பேர். அதனால கண்ணன் அன்னைக்கு சத்தியம் பண்ணிட்டானா, நான் மாடு மேய்க்க வரும்போது செருப்பு போட்டுக்க மாட்டேன்ட்டான். இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கலாம் பிருந்தாவனத்தை செருப்பு போட மாட்டான், ஏன்னா கண்ணன் மாடு மேய்ச்ச காடாச்சே, கண்ணனுக்கே உகந்த இடமாச்சேன்னு சொல்லி செருப்பு போடாம தான் நிறைய பேர் பஜனை எல்லாம் பண்ணிட்டு போவான். அந்த மாதிரி அந்த கண்ணன் எவ்வளவு சுகப்படணுமோ அந்த மாதிரி சுகப்படணும்னு நினைக்கிறது கோமாதா தானம். இந்த கோவர்ண கிரி எல்லாம் கீழே வச்சு முடிச்ச உடனேயே அழகா எல்லாரும் கண்ணனை கொண்டாடுற. கண்ணனுக்கு 56 ஐட்டத்தோட சாப்பாடு போடுவா, சப்பன் போர்டு அப்படின்னு பெயர். புரி போனோம்னா தெரியும், புரி ஜெகநாதன் கோவில்ல சுவாமியோட ஆசீர்வாதத்தை புரியும் போயிட்டு வரலாம். சுவாமி என்னமோ பெரிய லிஸ்ட் தான் வச்சிருக்காரு, எப்ப போகணும்னு பகவான் தான் சங்கல்பம் பண்ணணும். புரியல பார்த்தோம்னா டெய்லியே கிருஷ்ணனுக்கு 56 விதமான பக்ஷணங்களோட தான் சாப்பாடு, 56 ஐட்டம் டெய்லி. 365 நாளும் வெயிலோ மழையோ பனியோ எதுவா இருந்தாலும் டெய்லி 56 ஜெகநாதனை பார்த்தா வச்சுக்கலாம் கொழுப்பு கொழுன்னு இப்படிதான் இருப்பான். அதனால ஜெகநாதன் மேல நிறைய சந்தனம் அப்புவான், சந்தனம் பூசிப்பான் நிறைய பேர் அந்த காலத்துல எல்லாம் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகறதுக்காக சாப்பிட்டவனதான் நிறைய பேர் சந்தனம் கொடுப்பான். அள்ளி அள்ளி பூசிப்பான். சமயத்துல பிராமணாலாம் பார்த்தோம்னா இங்க பிராமணாலாம் நிறைய பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் சந்தனம் அள்ளி 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 பூசிப்பான், நல்லா ஜீரணம் ஆகும். அந்த மாதிரி ஜெகநாதனுக்கு நல்லா சாப்பாடு டெய்லி சந்தனம் அப்பி 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 நல்லா கொழுக்கு முழுக்கன்னு இருப்பான். எங்கேந்திரா அந்த 56 ஐட்டம் வந்ததுன்னா 7 நாள் மலையை தூக்கிட்டு இருந்தா இல்லையா, கண்ணன் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அபிஷியலா 8 தடவை சாப்பிடுவோம். 8 தடவை 7 நாளா சாப்பிடாதனால 7 8 56 ஐட்டங்கள் பண்ணி கொடுத்தாளாம் கண்ணனுக்கு. நீங்க யாராவது கொடுத்துருக்கீங்களா? என்னைக்காவது கொடுத்துருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் கொடுங்கோ. 56 ஐட்டம் கொடுக்கணும், அது ஒரு தனி சுகம். கோபாஷ்டமி அன்னைக்கெல்லாம் தீபாவளியிலேருந்து கரெக்டா ஒரு 7 நாள் கழிச்சுதான், தீபாவளிக்கு அடுத்த நாள் தான் பகவான் கோவர்தன கிரியை தூக்கினான். கரெக்டா அந்த 7 நாளுக்கு அப்புறமா தான் மலையை கீழே வைக்கிறான். கோபாஷ்டமி அன்னைக்குதான் கண்ணனுக்கு 56 ஐட்டங்கள் நிவேதனம் பண்ணான். கண்ணன் கேட்கிறான் என்னத்துக்கு 56 ஐட்டம் அப்படின்றான். அப்ப கோபிகள் சொல்றா, குழந்தை நீ 7 நாளா சாப்பிடலடா, இளைச்சி போயிட்ட. கண்ணன் உடம்பு இளைக்கிற உடம்பே கிடையாது, ஆனா அவன் மனசுல இழைச்சு போயிட்டான்னு சொன்னதுனால 56 விதமான பக்ஷணங்கள் பண்ணி, அது என்னென்னு நிறைய லிஸ்ட் உண்டு. பழங்கள் அதான் நெய்ல பண்ற பக்ஷணங்கள் இப்படி நிறைய விதமா உண்டு. அந்த மாதிரி 56 ஐட்டத்தோட கண்ணனுக்கு நிவேதனமா பகவான் என்ன பண்றானா, அந்த 56 ஐட்டத்தையும் கோமாதாவும் கொடுக்கணும். நீ சாப்பிடு நீ சாப்பிடு, உனக்காக தான் மலையை தூக்கினோம், உன் காரணம் உண்டதான் எனக்கு 56 ஐட்டம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி கண்ணன் அவ்வளவு அனுபவிக்கிறான். அதனாலதான் ஆண்டாள் சொல்ற, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாட்டி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய். இந்த கோமாதா அப்படின்றவள் நீங்காத செல்வம் நிறைஞ்சிருக்கும்படியான உறுத்தியம் அழகா. அந்த 7 நாள் ஆனதுக்கு அப்புறம் இந்திரன் வரானா கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு. எப்படி வரான் அப்படின்னா, தனியா வரமாட்டேங்கிறானா, ஆச்சரியமா காமதேனு பசுவை கூட்டுண்டு வரானா. முதல்ல காமதேனு அனுப்பிட்டு பின்னாடியே ஒளிஞ்சு 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 வரானா. உடனே கண்ணன் யாரா அது, மாடு பின்னாடி ஒளிஞ்சிட்டு வர்றது அப்படின்னா. அப்ப உடனே இந்திரன், சுவாமி அடியேன் தாசன், என்னடா இந்த காமதேனு முன்னாடி ஓட்டிட்டு பின்னாடி வந்ததுனால இந்திரன் தப்பிச்சானா, இல்லாட்டி சக்கராயுதத்து தலையே வெட்டி போட்டிருப்பார் சுவாமி. முன்னாடி காமதேனுவை விட்டுட்டு பின்னாடி இவன் வந்ததுனால பகவான் பார்த்தன, காமதேனுவை பார்த்தனா குஷியாயிட்டான். இத்தனை மாடுகளுக்கும் அம்மா யாருன்னா காமதேனு தானே. அதனால காமதேனுவை பார்த்தவொன்னு அழகா காமதேனுவை கொஞ்சம் ஆரம்பிச்சுடுறானா, காதெல்லாம் தடவி இப்படி தடவி கொடுத்து மாடுக்கெல்லாம் அப்படி தடவி கொடுங்கோல அழகா காட்டு வாஞ்சையோட. அது பிருந்தாவனத்தெல்லாம் சர்வசாதாரணமா நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கெல்லாம் நடுவுல மாடு இருந்தா கூட விரட்டுறது அடிக்கிறதுலாம் கிடையாது, எல்லாம் சுத்திட்டு போவா, பிரதட்சிணம் பண்ணுவா, சொத்து கண்ணில் ஒத்திப்பா, இப்படித்தான். ஏன்னா அவளுக்கு கோமாதா அப்படின்னா அப்படி ஒரு மரியாதை. கண்ணன் கோபாலனா வந்ததுனால இந்த காமதேனுவ கண்ணன் கட்டி பிடிச்சுண்டு முத்தம் கொடுத்துண்டு எல்லாம் பண்றானோ, அப்ப காமதேனு கண்கள்ல கண்ணீர் வழியிடறான். கண்ணன் கேட்கிறான், என்னாச்சுன்னு. இவன் பேரு இந்திரன்னு பேரு, லோகத்தெல்லாம் காப்பாற்றணும்னு பேரு, ஆனா இந்த கோகுலம் பிருந்தாவனம் தழிக்கணும்னு இப்படி மழையை கொட்டி தொலைச்சுட்டான். கஷ்டமா இருக்கு, ஆனா நீ மலையை தூக்கி எல்லாத்தையும் காப்பாத்திட்டாய், இன்னிலேந்து நீதான் கோவிந்தன் சொல்லிட்டாள். அதுக்கப்புறமா தான் கோவிந்தன் ஒரு திருநாமமே கண்ணனுக்கு, கோவிந்த பட்டாபிஷேகம்னு பேர். அப்ப உடனே காமதேனு தன் மடியிலேந்து அப்படியே கண்ணன் மேல பால் சொரியறாள், தானா பால் சொரிய. இன்னைக்கு கூட நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், கோமதி சங்குன்னு ஒண்ணு இருக்கு, சங்கு ரொம்ப விசேஷம், வலம்புரி சங்கு. அதுல அந்த சங்கு பேர் கோமதி சங்குன்னு பேர், கோமடி சங்கு. அது அவ்வளவு பவித்திரமான சங்கம். அந்த சங்க அழகா கோமாதாவோட மடிக்கீழே வச்சுக்கோ வச்சுக்கோங்களேன், அது உண்மையான கோமடி சங்கா இருந்தா நீங்க கறக்கவே வேண்டாம், அதனுடைய முளையிலேந்து பால் தானா சுரக்கும். என்கிட்ட வீடியோவே இருக்கு, அப்படியே மாட்டுக்கீழே வைக்கிற டெய்லி அந்த பாலை எடுத்து ஒரு கோவில் அபிஷேகம் இன்னைக்கு நடந்திருக்கு பல வருஷமா. இந்த கோமடி சங்கு அவ்வளவு விசேஷம், வேற எந்த சங்கத்திலும் பால் கிடக்காவா. இதை வச்சவொன்னு கோமாதா தெரியவா ரொம்ப பவித்திரமானது தெய்வீகமானதுன்னு தானாகவே அந்த காம்புல பால் அப்படியே சுரக்கிறது, அதிசயமா இருந்தது. அப்ப கோமாதா பவித்திரமா இருந்து அந்த சங்கும் பவித்திரமா இருந்தாலும் இது நடக்கும். ஆண்டாள் சொல்றா இல்லையா, நனைத்தில்லம் சேராக்கும் நற்சல் வந்தங்கால் கணைத்திலம் கற்றருமைக்கு கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழிய நின்று பால் சோர நனைத்தெல்லாம் சேராக்கும். அப்ப ஆண்டாள் சொன்னது பொய் இல்லை, நம்ம எல்லாம் நினைச்சுப்போம் கறந்தாதானே பால் வரும், கறக்காம எப்படி வரும்னா இந்த கோமடி சங்கு வச்சோம்னா தானாகவே பால் சுரக்கும். அதனால அந்த சங்கு பேரே கோமடி சங்கு, கோமாவோட மடி கீழே வச்சா பால் கறக்கிற சங்காது. டெய்லி அந்த சங்க அப்படி கீழே வச்சிருவான், அது அப்படியே பால் ரொம்ப, அதை கொண்டு போய் அப்படியே ஒரு அபிஷேகம் சத்தியமா நடந்துருக்கு இன்னைக்கும். அந்த இடம் பேர் மறந்து போயிடுது எனக்கு, ஆச்சரியம். அப்ப இதெல்லாம் பரம பவித்திரமானது. அந்த மாதிரி காமதேனு பால் சொரிஞ்சு அப்படியே கண்ணனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கத்தினாள் அவள். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோபிகா ஜீவனஸ்மரணம். அவ்வளவு சிரேஷ்டம் அந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா அப்படின்னா எப்படி பசுக்கள் எல்லாம் பாலனம் பண்றானோ அது போல நம்மையும் பாலனம் பண்ணுவான். கண்ணன் வேணுகானமே இந்த பசுக்களுக்காக வாசிப்பானோ, இந்த பசுக்கள்லாம் அழகா மாடு புல்லுமேயும் இல்லையா, ஆண்டா சொல்ல இல்லையா, கடமைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாதாய் குலத்து உண்டன்னை பிறவிப் பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. அழகா சொல்றான், நாங்கள்லாம் மாடுகள் பின்னாடி போய் காட்டுல அது புல்லுமேயும் நாங்கள்லாம் ஆகாரம் சாப்பிடுவோம், அந்த கூட்டத்துல நீ வந்துட்டியேடாப்பா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் அப்படின்றான். அவ்வளவு அழகா அந்த மாடுகளை மேய்க்கிறதுக்காக கண்ணன் ஜோரா புல்லாங்குழல் ஊதிண்டுதான் போவான். அழகா அந்த மாடெல்லாம் அப்படி புல்லு பொருளா நல்லா சாப்பிட்டுதான் உடனே உக்காந்து அப்படியே அசபோடுமா. உடனே கண்ணன் சொல்லுவான், எல்லாம் கண்ணன் பக்கத்துல வந்து உக்காந்துருமா. உடனே எல்லாம் அப்படி அசபோடும் போது கண்ணா அப்படின்னுமா, தலை அப்படி ஆட்டுமா. உடனே கண்ணன் புல்லாங்குழல் எடுத்து இந்த மாடுகளுக்காக ஒரு வேடுகாலம் பண்ணுவோம். இந்த குழந்தைகள்லாம் கேட்டு தூங்கிடும், கிருஷ்ணனோட விளையாட போன குழந்தைகள்லாம் சுகமா அப்பாடா தூங்கிடும். இந்த கோமாதா மட்டும் தூங்காம தலையாட்டி 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 கேட்டுட்டே இருப்பா, எழுந்து சித்திரம் போல் அப்படின்றா தெரியாத மேய்ந்த புல்லும் மறந்து பாதி அப்படி அச போடுறதா, உள்ளையும் போகலையும் வெள்ளையும் வரலையா, அப்படி பல்லுல வச்சு அப்படியே வச்சுட்டு கிருஷ்ண வேணுகானம் கேட்கறது. அந்த கண்ணன் அவ்வளவு அழகா ஒவ்வொரு நாளும் மாடு மேய்ச்சிட்டு வருவான். மாடு மேய்ச்சவன் முதல்ல கோமாதா வருவாளாம், பின்னாடிதான் கண்ணன் வருவானா. ஏற்கனவே வேர்வை, இந்த வேர்வையில மாடுலாம் முன்னாடி போக அப்படியே தூசு பறக்குமா, இந்த வேர்வையில இருந்து அப்படியே அழகா உக்காரமா புழுதி அலைந்த பொன்மேனி காண பெரிதும் புகப்பன் நான் அப்படின்ற பெரியாள். அந்த புழுதி அவ்வளவு நல்லது, இன்னைக்கு எல்லா இடங்கள்லயுமே பல இடங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. அந்த கோமாதாவுடைய குளம்படி தூளி பட்டதுன்னா அவ்வளவு விசேஷம். அதான பெரிய ஒரு யாராவது செய்வினை செஞ்சுட்டா அந்த மாதிரிலாம் இருந்தா கூட கோபாத தூளிய கொண்டு போய் நீங்க வீட்டுல வச்சிருந்ததுனா, அது நெத்தியில வச்சிருந்ததுனா, உங்க தலையில போட்டுருந்ததுனா, எப்பேற்பட்ட செய்வினையா இருந்தாலும் அது தோத்துக்கணும். அத்தனை பலம் கோமாதாவுக்கு. ஏன்னா கண்ணன் பூதனாவுடைய விஷப்பால குடிச்சுட்டு அவளுக்கு மோட்சம் கொடுத்த பிறகு கண்ணனுக்கு ரட்ச பண்ற கோபிகைகள்லாம் எப்படினா மாட்டுக்கு பின்னாடி எடுத்துட்டு போய் மாட்டுடைய வாழை சுழட்டி இதெல்லாம் திருஷ்டி கழிக்கிற முறை. நீங்க கண்டவா மண் எடுக்கிறீங்க பாருங்க, கண்டவா மண் எடுக்கிறது அவ பாவமும் சேர்ந்து ஒட்டி தொலையும். அதை விட கோமாதாவுடைய அந்த குளம்படி மண்ணை எடுத்தோங்கள புண்ணியமும் சேரும் பரிகாரமும் ஆச்சு பாவமும் போயிடும் செய்வனையும் போயிடும். அவ காலடி மண் எடுக்கணும், யார் காலடி மண்ணு வேண்டாம், ஆச்சாரியின் காலடி மண்ணு வசதி, பிருந்தாவன மண்ணு வசத்தி, தாமிரபரணி ஆத்தங்கர மண்ணு வசத்தி. மனுஷா அவ நடந்தா புல்லே முளைக்காது, அவ காலடி மண்ண தலையெழுத்தா அவளே இம்ச. இதுல வேற அவளுடைய காலடி மண்ணை எடுத்து எடுக்கணும் அப்படின்னா கோமாதாவுடைய கோ தூளி, கோ பாத தூளி. ஏன்னா நம்ம தூத்துக்குடி பக்கம்னா அவங்க ஒரு சைவனை வச்சுட்டாங்க கண்டுபட்டுருச்சுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். அதுக்கெல்லாம் சுலபமான பரிகாரம் எது அப்படின்னா, கோமாதாவுடைய பாத தூளி, அந்த கோ தூளி அவ்வளவு விசேஷம், அதை எடுத்து அப்படி தலையில போட்டுட்டோம் அப்படின்னா அத்தனை விதமான பாபங்களும் தீர்ந்துடும் அப்படின்னு புராண இதிகாசங்கள்லாம் சொல்ற. அதனால அந்த கோமாதா அப்படின்றவள் கண்ணனே ரசிச்ச ஒருத்தி. அந்த துளி கூட சந்தேகமே கிடையாது. நம்ம மதுரகவி ஆழ்வார் உண்டு இல்லையா, மதுரகவி ஆழ்வார் பல திவ்ய தேசங்கள் யாத்திரை போனார் நமக்கு தெரியும். பெரிய வேதமெல்லாம் தெரிஞ்சவர் ஒரு சந்தர்ப்பத்துல வயல்ல மேயிற மாடப்போ அப்படின்னு விரட்டினார். அப்ப இவர் விரட்டுறதை கண்டு பயந்தது கோமாதா தட்டி தடுக்கி ஓடி நோக்கி அப்படின்னு செத்து போயிடுச்சு. அந்த பாவத்துக்கு பரிகாரமா தான் பல திவ்ய தேசங்கள் யாத்திரை பண்ணார், பத்ரி அயோத்தியா அப்படின்னு மதுரகவி ஆழ்வாருடைய சில சரித்திரங்கள்ல அப்படி காண கிடைக்கல. அதனால கோமாதா அப்படின்றவர் ரொம்ப விசேஷம். கூடுமான வரைக்கும் லெதர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. லெதர் ப்ராடக்ட் எல்லாம் கோமாதாவுடைய தோல்னாலதான் வர்றது. அது வந்து உங்க அம்மாவுடைய தோல் எடுத்து வச்சுட்டா அப்படி, அம்மாவுடைய தோல் எடுத்து மணி பர்ஸ் பண்ணிட்டாலோ, அம்மாவுடைய தோல் எடுத்துட்டு இப்பெல்லாம் ஆர்டிபிஷியல் லெதர் நிறைய வந்தாச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா இந்த தோல் பொருட்களை குறைக்கிறது ஒரு வழக்கமா வச்சுக்கன்னா, இவ்வளவு கோ பூஜை பண்ணிட்டு திரும்பி அதையே பண்ணோம்னா பிரயோஜனம் இல்லை. அதனால தோல் பொருட்கள் எல்லாத்தையும் எத்தனை எத்தனை விதத்துல முடியுமோ அந்தந்த விதத்துல குறைக்கணும். இது சுவாமி எதுக்கு நான் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள் நான் மாத்திரம் சொல்ல, கூடுமான வரைக்கும் எல்லாத்தையும் குறைச்சிட்டு வாங்கோ. இனிமேலும் தோல் பொருட்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வரணும். ஏன்னா அந்த தோல் பொருட்கள்னாலதான் அதுக்காகவே எத்தனையோ மாடுகளை வதம் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி கோமாதாவை எப்பொழுதும் ரட்சிக்கணும். பால் கறக்கிறது நின்று போனா கூட கோமாதாவை காப்பாத்தனம்னு சாஸ்திரம் சொல்றது. பால் கறக்கிறது நின்று போனா கூட அவ பாரமே கிடையாது. அவளால இன்னி வரைக்கும் யாரும் கஷ்டப்பட்டவர்கள்னு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துலாம் மூட்டு வலி முதுகு வலி ஒண்ணும் கிடையாது. மெனோ பாஸ் எல்லாம் சொல்றா பாருங்க, அந்த காலத்துல ஸ்திரீகள்லாம் ஒழுங்கா இருந்தது தெரியுமா. இந்த வீட்டுல மாடு இருக்க வரைக்கும் எந்த வீட்டுல மாடு இல்லையோ அங்கத்தான் டிவி சீரியல் எல்லாமே. மாடு இருக்கு அப்படின்னா அதை தாண்டி வேற எதுவுமே வேண்டாம், நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்ற ஆண்டார். அந்த காலத்துலாம் பொண்ணு எடுத்தாங்கன்னா யார் வீட்டுல மாடு இருக்குன்னு பார்த்தா எடுப்பா. ஏன்னா மாடு இருந்தா மாத்தி 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 வேலை இருக்கும். முக்கியமா பெண்கள் குண்டான ஆம்பளைகளுக்கு எல்லாம் பிடிக்காது. கண்ணன் மட்டும்தான் கொழுப்பு கொழுக்குன் இருக்கலாம், கிருஷ்ணன் தான். அந்த காலத்தை பார்த்தா பெண்கள்லாம் குண்டாவே இருக்க மாட்டான். ஏன்னா வணங்கி இடுப்பு வணங்கி வேலை செய்யலாம், நல்லா பார்க்கலாம். இன்னைக்கு கிராமத்துல நல்லா இந்த வீட்டு வேலை செய்யறவன் மாடு இருக்கிறவெல்லாம் பார்த்தோம்னா உடம்பு போடவே போடாது. நல்லா தயிர் பால் நன்மையா தான் குடிப்பான், ஆனா உடம்பு போடாது. உடம்பு போடுறதா வேலை செய்யலாம் அர்த்தம். மாடு இருந்தோம்னா மாத்தி 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 வேலை இருந்துட்டே இருக்குமா. கோபிகள் எங்கேயாவது பாத்திரிகளா பயங்கரமாலாம் ஒண்ணும் கிடையாது இல்லையா. அப்ப அந்த கோமாதா அப்படின்றவள் நம்ம சரீரம் மனசு இந்திரியங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றாள். கண்ணனே கூட அழகா கீதாச்சாரியனாக மகாபாரத யுத்தத்துல பார்த்த சாரதியா உட்கார்ந்துருக்கான். அப்படி உட்கார்ந்துருக்க சமயத்துல சாயங்காலம் ஆயிடுத்துனா சங்கநாதம் முழங்கிடுவேன், அதுக்கப்புறம் யுத்தம் பண்ணக்கூடாது ரூல். அதான் தர்ம யுத்தம்னு கிடையாது, தர்ம க்ஷேத்திரே குருக்ஷேத்திரே. இந்த நேரத்துக்கு மேல யுத்தம் பண்ணக்கூடாதுன்னு நேரம் மேல யுத்தம் பண்ணக்கூடாது. அப்ப சாயங்காலம் பீஷ்மர் பார்க்கிறார், யுத்த நேரம் சங்கம் முழங்கியாச்சுன்னு அதுக்கப்புறம் கண்ணன் ஆளை காணும். எங்கடா ஆளையே காணலையே தேடி 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 போய் பார்த்தா குதிரையை குடுப்பாட்டின் இருக்கான் உட்காந்து. நல்லா வேஷ்டியெல்லாம் வருந்து கட்டிண்டு குதிரையை நன்னா தேங்காலாம் வச்சுட்டே இதே தேய்ச்சி அதுக்கு தன வெளியே தீர சொல்லிட்டு இருக்கான். பீஷ்மர் சிரிக்கிறார், இன்னும் மாட்டுக்கார புத்தி மாறலையாடா. அவன் சொல்றான், அது எப்படி மாறும், அதானே சுகம், நமக்கு சுபாவம் அதுதானே அப்படின்றான். சமயத்துல ராத்திரி துவாரகையில ருக்மணி இப்படி பக்கத்துல தொலைவி பாக்குறா, கண்ணனை காணல. ஐயோ எங்கேயோ காணலையேன்னு எல்லாருக்கும் தேடுறான், எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில எங்கேதோ சப்தம் கேட்க, ஹோ 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 ஹோ, என்னடா சப்தம் கேட்கறது, கிருஷ்ணனோட குரல் மாதிரி இருக்கேன்னு பார்த்தா மாட்டுக்கொட்டையில உட்காந்து சிங்கியெல்லாம் பாலை கறந்து இருக்காங்க. ருக்மணி சொல்றா, சுவாமி அதுக்குதான் நிறைய பேர் இருக்கா, நீ துவாரகா ராஜன், ஒரு ராஜா மாதிரி இருக்க வேண்டாமா. உடனே பகவான் சொல்ற, பழச மறக்க கூடாது நீ ருக்மணி, பழச கொஞ்சம் கூட மறக்க கூடாது. நீ ஒண்ணு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க ஞாபகம் வச்சுக்கோ, தெரியறதா பிருந்தாவனத்துல மாறு வேச்சுட்டு இருந்த ஒருத்தன் தான் நான் மறந்துடாத, நான் பழச மறக்கல. இதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காள், உடனே கண்ணன் சொல்றான், இது ஒரு தனி சுகம், உனக்கு தெரியாது, நீ சுகமா இருந்துட்டாய், கண்ணுக்குட்டி அந்த மாடுகளை பராமரிக்கிற சுகமே தனியனா, நம்ம கிட்ட விரோதமே காட்ட மாட்டா, தெரியுமா, விரோதமே காட்ட மாட்டா. இப்ப கூட எனக்கு பேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ ஒரு போட்டோ வந்தது, நிறைய அந்த இடத்துல விவசாயிகள் எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறா இல்லையா, அதுக்காக ஒரு போட்டோ, ரெண்டு கால மாடுகள் எப்படி விவசாய பக்கத்துல நிக்கிறதா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நிச்சயமா நாங்க நிறைய நேரம் உழைக்கிறோம், உன்னை சாக நாங்க விட மாட்டோம் அப்படின்னு மாடுகள் சொல்றதாக விவசாயி கிட்ட, மனுஷன் யாரும் சொல்லல, மனுஷன் சொல்லல, அந்த கால மாடுகள் சொல்றதா, நீ கவலைப்படாத, நல்லா உழைக்கிறோம், நிச்சயமா உன்னோட சேர்ந்து உழைக்கிறதுக்கு நாங்க இருக்கோம், நீ சாகாத, உன்னை வாழ வைக்க வேண்டியது எங்க பொறுப்புன்னு மாடுகள் சொல்றதா. மாட்டை நம்பி மனுஷனை நம்பி மோசமா போனவன் ஒரு 1000 கோடி பேர் உலகத்தை உண்டு, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும், மாட்டை நம்பி மோசமா போனவன் ஒருத்தனும் கிடையாது இன்னி வரைக்கும். அத்தனை வசத்தி கோமாதா, கண்ணனுக்கு அவ்வளவு பிடிச்சவளாம் கோமாதா. ராமச்சந்திரமூர்த்தி கிளம்புறார் காட்டுக்கு வனவாசம், வனவாசம் கிளம்பும் பொழுது கூட கோதானம் கொடுத்துட்டுதான் கிளம்புறாரு, ஏன்னா அப்பதான் நல்லபடியா யாத்திரை முடிச்சுட்டு, இன்னைக்குமே பார்க்கலாம் யாத்ராதானம் அப்படின்னு ஒண்ணு உண்டு, இன்னைக்கும் பல பெரியவாளுக்கு ஒரு பழக்கம் உண்டு, வெளியில எங்கேயாவது போறா அப்படின்னா, வெளியூர் யாத்திரையே போறான்னா, எங்க மாடு இருக்கோ அங்க போய் தேடி ஒரு பழம் கொடுத்துட்டு ஒரு அகத்திக்கட்டு கீரையாவது கொடுத்துட்டுதான் கிளம்புவான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த யாத்திரையில ஒரு விக்னம், ஒரு கஷ்டம், ஒரு குறை, ஒரு தடை வரவே வராது. நீங்க எங்கேயாவது வெளியிலலாம் போகும்போது வழியில் அப்படி மாடுகள் நின்று வழி மறிக்கிறதுன்னா கோவப்படாதீங்க, நேரமாகறது நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு வர வேண்டிய பெரிய ஆபத்தை கோமாதா முன்னாடியே நின்று தடுத்து உங்களை காப்பாற்றும். அத்தனை வசதி கோமாதா, அவ்வளவு சிரேஷ்டம். இன்னைக்கு எத்தனையோ கோவில்களுடைய புராணங்கள் எடுத்து பாருங்க, மாடு தானா போய் பால் சொரியும், கீழே தோண்டி பார்த்தா சுவாமி இருப்பார். இன்னும் நிறைய கோவில்கள், சிவன் கோவிலா இருக்கட்டும், நாராயண கோவிலா, திருமலை வெங்கடாச்சல மகாத்மிய, ஏடு குடலவாடா வெங்கட்ராமனா, பகவான் வைகுண்டத்தை விட்டு இறங்கிடுற, தாயார் கோச்சிண்டு கிளம்பி போய் கோல்காப்பூர்ல உட்காந்து விடுற, கோலாப்பூர் சொல்றோம் இல்லையா, அங்க உட்காந்து விடுறா. அப்ப பெருமாள் பார்த்தா தாயார் இல்லாத வைகுண்டம் களையிழந்து கிடக்குன்னு சொல்லி ஜோரா அவர் இறங்கி வந்துடுறார், நேர வந்து திருமலையில இறங்குறார். அவர் திருமலையில எந்த இடத்துல இறங்கினாரோ அங்கதான் அந்த விஷ்ணு பாதம்னு ஒண்ணு உண்டு, அங்க போய் நம்ம சொல்லலாம், சுவாமி கரெக்டா திருமலையில இறங்கின இடம் தான் அந்த விஷ்ணு பாதம், ஸ்ரீவாரி பாதம் அப்படின்னு சொல்லுவார்கள். அங்க இறங்கிட்டு நேர போய் ஒரு புத்துக்கீழ தான் போய் சுவாமி உட்கார்ந்துட்டு தவம் பண்றார். அப்ப அண்ணன் ஆகாரம் இல்லாம இருக்க அவ பிரம்மதேவ ரொம்ப வருத்தப்படுறார், தேவர்கள்லாம் வருத்தப்படுறார், சுவாமி நமக்கெல்லாம் அவ்வளவு சுகம் கொடுக்கிறார், அவர் போய் இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சார். அப்ப சிவபெருமானும் பிரம்மதேவருமா லக்ஷ்மி தேவி கிட்ட போறார், சுவாமி தவம் பண்றார், அண்ண ஆகாரம் எதுவும் இல்லை அப்படின்றார். தாயா ரொம்ப வருத்தப்படுவாங்க, என்ன பண்றது அப்படின்றார், நான் பசுமாடா மாறிடுறேன், சிவபெருமான் கண்ணுகுட்டியா மாறிடுவார், அப்படித்தானே, நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான், யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆள் பொருளை சிந்தாமன் கொன்னீர் நீர் தேர்ந்து அப்படின்றார் திருமழிசை ஆழ்வார். நாராயணன் நான்முகனை படைச்சார், நான்முகன் சிவபெருமான படைச்சார், இப்படித்தான் பாகவதம் புராணம் வேதம் எல்லாம் சொல்றது. யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆள் பொருளை சிந்தாமல் கொன்னின் நீர் தேர்ந்து அப்படின்னு அந்த மாதிரி ஆச்சரியமாக சொல்றாருமா, கோமாதாவா மாறிடுறேன், இவர் கண்ணுக்குட்டியா மாறிடுவா, நீங்க கொண்டு போய் எங்களை ஆகாசராஜனிடத்துல கொண்டு ஒப்படைச்சுட்டா போதும் அப்படின்னு. உடனே அழகா தாயார் தாயார் மாட்டுக்காரி வேஷத்துல வரா, இவன் மாட்டுக்காரனா வந்திருக்கானோ, நான் அவளும் மாட்டுக்காரி வேஷம் போட்டு தாயார் அந்த மாடையும் கண்ணுக்குட்டியும் ஓட்டிட்டு வந்து ராஜாவிடத்தை கொடுக்கிறார். ராஜா கூட கேட்கிறார், என்ன தனம் வேணும், ஒன்னும் தனம் வேண்டாம், இந்த கோமாதாவை நீங்க நல்லா ரக்ஷை பண்ணுமோ நிச்சயமா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த மாடு பார்த்தா நல்லா பால் கறக்கிற மாதிரி இருக்கு, ஜம்முன்னு இருக்கு, நம்மளுடைய நாட்டு பசுக்களுக்கு அத்தனை பலம் உண்டு, நல்லா ஞாபகம், எங்கேயாவது நாட்டு பசுக்கள்லாம் இருக்கு அப்படின்னா அது நல்லா சேவிங்கோ, அவ்வளவு வசதி, ரொம்ப விசேஷம், நாட்டு பசுக்களுடைய பாலுக்கு இன்னைக்கு இங்கிலாந்துல அந்த விலை உண்டு. நம்ம நாட்டு பசுவுடைய பால்ல மட்டும்தான் தொத்து வியாதியே கிடையாது, எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அத்தனை விஷயமா சர்வரோக நிவாரணின்றது பசும்பால். அதெல்லாம் பிறந்த குழந்தைக்கே கொடுக்கணும், யோசனை பண்ணி பாருங்க, பிறந்த குழந்தைக்கு கூட ஜீரணமாகும் அப்படின்னா அந்த பசும்பால் எவ்வளவு வசதியும் பாத்துக்கும். இன்னைக்கு எல்லாம் வெளிநாட்டுல அவா ஊர் பசுவை விட நம்ம ஊர் பசு, நம்ம ஊர் காங்கேயம் கால, இதுக்கெல்லாம் தான் மரியாதையே ஜாஸ்தி. நம்ம சாதாரணமா அங்க விற்கக்கூடிய பால் எல்லாம் A1 மில்க் அப்படின்னு சொல்லுவா, அது அந்த புறத்தை செஞ்சிருவா. ஆனா அதுல கூட நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு கண்டுபிடிச்சு இப்ப நம்ம ஊர் நாட்டு பசுக்களை வளர்த்து அந்த பால் A2 அப்படின்னு சொல்லி அதோட சக்தி ஒண்ணு, அந்த A2 சக்திக்கு அத்தனை டிமாண்ட் அங்க இங்கிலாந்துல இருக்கவாள் நாட்டு பசும்பாலா அப்படின்னு கேட்டு வாங்கி குடிக்கிறான். அப்ப எவ்வளவு வசத்தின்னு பாத்துக்கோங்க, அவ்வளவு சிரேஷ்டம் நாட்டு பசும்பால். ஏன்னா ஸ்வயம் பகவத் ஸ்வரூபம் கோமாதா. இந்த பலவிதமான ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாட்டுக்கெல்லாம் விஷம் கொடுத்து வளர்க்கிறாளும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நாட்டு பசுக்களுக்கு எல்லா விஷமும் அதோட கண்டத்துல தங்கறதே ஒழிய பால்ல வர்றதே கிடையாது. அப்பதான் அவளுக்கு புரிஞ்சுதான் இப்படி ஒரு பலம் பசுமாட்டுக்கு தான் இருக்கான், வேற எந்த ஜீவராசிக்குமே கிடையாது அப்படின்ட்டான். அதனால அவ்வளவு அழகா அந்த பசுமாடு, இந்த ராணி ஆசைப்படுற அந்த பசுமாட்டுடைய பால் குடிக்கணும். ஆனா ஒரு நாள் கலந்தா பால் வரமாட்டேங்கிற அந்த பால் மாட்டுக்காரனை சொல்லிட்டாள் ராணி. இன்னைக்கு மட்டும் மாடு பால் கறக்கலாம், அவன் தலையை வெட்டிடுவேன்னுட்டான். ஆ சரின்னு சொல்லி அந்த மாடு எங்க போறது எங்க போறது எங்க போறதுன்னு பார்த்தா இது எல்லாம் மேய்ஞ்சிருக்கோம், இது மட்டும் தனியா ஒதுங்கி போகிறது. நேர ஒரு புத்துக்கு மேல நின்று அங்கேருந்து பால் சொரியறது, அழகா நினைத்து முளை வழியே நின்று பால் சோற. இந்த மாடு எப்ப வரும்னு உள்ள காத்துருக்க சீனிவாசன் அழகா மண் புத்துக்குள்ள உட்காந்து ஆறு வாயை திறந்துட்டு பால் குடிச்சிருக்க, அந்த பாலை மட்டுமே குடிச்சுட்டு அவர் ஜீவிச்சுருக்க. அவன் பார்த்தா கோபம் வந்துடுது, வேகமா கோடாரி எடுத்து வீசறான். பகவான் பார்த்தார், ஐயோ மாடு மேல பட்டுடுவேன்னு தான் புத்திலேருந்து வெளிப்பட்டார். நேர தலையை அடிச்சது சீனிவாசனுக்கு அன்னைக்கு ஆரம்பிச்ச அடி அனந்தாழ்வான் வரைக்கும் அடிதான் இருக்கு. அனந்தாழ்வனுக்கு தாடையில் அடிக்கிறாரோன்னு அந்த மாதிரி அன்னைக்கு முதல் முதல்ல மாட்டுக்காரன் அடிச்சான். பகவானுக்கு அவ்வளவு கோபம் வருது, ஏண்டா உத்தமமான கோமாதா மேலைய கோடாரிய வீசற அப்படின்னு ஒரு கோபத்தை பார்த்த. கோபத்தை பார்த்தோன்னே உசுறு போயிடுச்சு, அத்தனை ஒரு கோபம். அதுக்கப்புறமா அந்த மாடு ஓடுறதாம், ஓடி போய் ராஜாவுடைய சபையில போய் நிக்கிறத மேல ரத்தக்கரை. ராஜா என்னமோ ஏதோன்னு பயந்துண்டு வரான். பார்த்தா சீனிவாசன் தலையில அடிபட்டு ரத்தம் கொட்ட கொட்ட நிக்கிற, ரத்தம் அப்படியே சொட்டுறது கொட்டுறது. அப்படியே பார்த்தான் ராஜா, ஐயோ என்ன ஆச்சுன்னு பார்த்தான், கீழே மாட்டுக்காரன் விழுந்து கிடக்கிறான். அப்ப சுவாமி கோபமா சொல்றார், கோமாதாவை கொலை பண்ற அளவுக்கு நீ ஒருத்தனை வச்சிருக்காய், அதுக்கு பொறுப்பு நீதான், பேயா போனுட்டார். சுவாமி சாபம் கொடுத்துட்டார். எதுக்குறானா அந்த கோமாதா மேல அத்தனை ஒரு பிரீத்தியா, இத்தனையும் சொல்லிட்டு கோமாதாவை பகவான் சீனிவாசன் தடவி கொடுத்தா அப்படி காண கிடக்கிறது. கோமாதாவை கொண்டுதான் புத்துக்குள்ள இருந்த சீனிவாசன் வெளிப்பட்டு நமக்கு காட்சி கொடுத்தார். இல்லாட்டி சீனிவாசன் பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆயிருந்தாலும் புத்துக்குள்ளேயே இருந்திருப்பார். இன்னைக்கு நம்ம திருப்பதி போறோம். ஏழு குடலவாரா வெங்கட்ராமனா, இவ்வளவு அழகா சொல்றோம். மலையப்ப சுவாமிய பார்க்கிறோம், ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை, என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு புலம்புறோம்னா அந்த சீனிவாசனை கலியுக ஜனங்களுக்கு கொடுத்தது கோமாதா, அத்தான வசதி. அதனாலதான் இன்னைக்கும் பார்க்கலாம் எல்லா திவ்ய தேசங்கள்லயும் விஸ்வரூபம் பகவான் யார் முகத்துல முழிப்பார், இந்த முகத்துல கூட இந்த பிருஷ்டபாகத்துல கோமாதாவுடைய பின்பாகத்தை பார்த்துண்டுதான் சுவாமியுடைய சுப்பிரபாத சேவையே. நம்ம முகத்தை முழிக்கிற சுவாமிக்கே யோசனையா இருக்கும், இதுங்க முகத்தை முழிச்சா ஏன் பாடு என்ன, சுவாமிக்கே அவ்வளவு டென்ஷனா இருக்கு நம்ம முகம்னா. அதே சுவாமி கோமாதாவுடைய பின்பாகத்தை பார்த்துட்டு முழிக்கிறார் அப்படின்னா எவ்வளவு விசேஷம் பார்த்துக்கோங்க. அப்ப நம்மளை விட பல கோடி மடங்கு மேலானவள் கோமாதா. அதுவும் இன்னைக்கு கோபூஜை எல்லாம் பண்ணலாம், எத்தனையோ திவ்ய தேச கோமாதாக்கள் இங்க இருக்கா. அப்ப கோமாதா முதல்ல நம்ம ஊருக்கு வந்தா, அதுக்கப்புறமா தான் சுவாமியே வந்தது. கோமாதா பலத்தினாலே தான், கோமாதா வந்ததுக்கு அப்புறமா தான் திருமந்திர நகரத்துக்கு அழகா நம்ம ஜீயர் வந்தார். அப்ப எவ்வளவு வசதியும் பாத்துக்கோங்க, நம்மளுடைய பலத்தினால கொண்டு வர முடியல, நம்மளுடைய நாம ஜபத்தினால சுவாமி அழைச்சிட்டு வர முடியல. ஆனா அப்படிதான் முதல்ல கோமாதா வந்துட்டா, கோமாதா வந்த உடனே அந்த பலம் அவளை பார்க்கணும்னு ஆசையில சுவாமி வந்துட்டார். அவளுடைய பலம் அல்லவா அத்தனை விசேஷம் பார்த்துக்கோங்கப்ப. ஒரு ஆச்சாரியன் நம்மளுடைய பலத்தினாலே பக்தியினாலே நாம ஜபத்தினாலே சத்தையினாலே வினயத்தினாலே நம்ம ஊர் பக்கம் அழிச்சுட்டு வர முடியல. ஆனா கோமாதா வந்துட்டாள் அப்படின்னா அந்த பலம் எவ்வளவு இழுக்கிறது பார்த்தாளா, அத்தனை வசத்தி கோமாதா. அதனால கோ சம்ரக்ஷணம் அப்படின்றது அவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு கோ பூஜை பண்றோம் அழகா, அந்த கோமாதா சம்ரக்ஷணம் பண்றோம்னா எல்லாம் பகவானுடைய கிருபை, ஆச்சாரியாளுடைய அனுகிரகம். அதனால ஸ்ரீனிவாசன் நமக்கு கொடுத்தது கோமாதா, கிருஷ்ணனுக்கு கோவிந்தன்ற திருநாமத்தை கொடுத்ததும் கோமாதா தான். அவ்வளவு சிரேஷ்டம். இத்தனையும் சொல்லிட்டு விட்டலன சொல்லல, நம்ம விட்டல் புரியுது எல்லாரையும் சொல்லிட்டு விட்டலன். சரியான மாட்டுக்காரன் அப்படின்னா விட்டலன் தான். மாட்டுக்காரன் மட்டும்தான் நிறுவன கையை சிந்திப்பான். அது மாட்டுக்காரர்களுடைய சுபாவம். மாடு எங்கேயா சொல்லிட்டு என்ன அப்படின்னு அந்த இடுப்புல விட்டலுக்கு ட்ரெஸ் போடுவா, இந்த மேலெல்லாம் அப்படி அழகா அந்த ஷால் எல்லாம் போட்டு கையில கொம்பெல்லாம் செங்கோல் மாதிரி வைப்பான். ஆனா செங்கோல் மாதிரியே இருக்காது, மாடு மேய்க்கிற குச்சி மாதிரி தான் இருக்கும். அந்த தலையில அந்த டோப்பா அந்த முண்டாசு இதெல்லாம் சரியான மாட்டுக்கார அலங்காரம் தான் விட்டலன் பாண்டுரங்க. ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி. விட்டலன் எப்ப வேணாலும் மாடு மேய்க்கிறது, எங்க வேணாலும் சரி, எந்த சந்தர்ப்பத்துல வேணாலும் சரி, விட்டலனுக்கு மாடுன்னா அத்தனை வசத்தியம், அவ்வளவு ஆசை விட்டலனுக்கு. துக்காராம் ஒவ்வொரு நாளும் ராத்திரி அவர் அழகா பஜனை பண்ணார், ஜெய் போலோ சந்த் துக்காராம் மகாராஜுக்கு துக்காராம். பாண்டரங்கனை தன் ஹிருதயத்துல கட்டி போட்டவர். துக்காராமுக்கு அத்தனை ஆசை, கோமாதா காளமாடு அதனால அவ்வளவு ஆசை. அப்ப அவருக்கு ஒரு மாடு இருந்து அவருடைய மனைவியாத்த கொடுத்த மாடு, அந்த மாட்டுடைய பால் கறந்து அதை கொண்டுதான் துக்காராம் வீட்டுல ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நடந்துருக்கு. அந்த பணத்தை கொண்டு ஏதோ வாழ்க்கை நடந்துருக்கு. அப்ப ஒரு சந்தர்ப்பத்தை துக்காராம் ஜோரா பஜனை பண்றா. துக்காராம் பஜனையை கேட்டு 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 என்ன கொழுக்கு ஒழுக்குன்னு இருக்கு இந்த மாடுகள்லாம். அப்படி கிருஷ்ண வேணுகானம் கேட்டு கண்ணன் மேய்க்கிற மாடுகள்லாம் யானை மாதிரி இருக்குமா, உந்து மதகளிச்சன் ஓடாத தோல்வெளியன் நந்த கோபாலன் அப்படின்னு வண்டியா, நந்தகோபாலனோட மதம் பிடிச்ச யானை சண்டை போட்டுதுன்னா யானை தோத்து போடுமா, நந்தகோபர் ஜெயிச்சிருவாரோ. எங்கேந்திரா அவருக்கு இவ்வளவு சக்தின்னா மாடு மேய்ச்சு அந்த பலமா யானையை கூட ஜெயிக்கிற அளவுக்கு உடம்புல ஒரு திமுறா. கண்ணனுக்கு உடம்பு நல்லா கட்டுமஸ்தான உடம்பா, மாடு மேய்ச்சி மாடு மேய்ச்சி மாடு மேய்ச்சி பகவான் 11 வயசுல பிருந்தாவனத்தை விட்டு மதுரா போறான். 11 வயசு 12 வயசு ஆரம்பிக்கிற சமயத்துல அங்க பாக்குற அழகா சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சிருச்சா, என்னமா இருக்கான் பாரு, நம்ம வீட்டு பசங்களும் இருக்கு பாரு. அங்க மதுரால பசங்க எல்லாம் கேட்கலாம், ஜெய கிருஷ்ணா என்ன பிசிக்டா, என்ன ஹாஃப்டா, என்னடா ஜண்டால் எடுக்கிறியா, குஸ்தி போடுறியா, எங்கடா போடுற, ஒண்ணுடா மாடு மேய்ச்சுண்டா, மாடு மேய்ச்சு அவ்வளவு ஜம்ப ஆமாண்டா அப்படின்றானா கண்ணன். அவ்வளவு அழகா இருக்கானா கண்ணன். ஒரு இடத்துல பாக்க நம்ம திருவனந்தபுரம் போனோம்னா கிழக்கு கோபுரத்துல ஒரு சிற்பம் உண்டு. கண்ணன் மாட்டுக்கிட்ட பால் குடிப்பான். சாதாரணமா நீங்க மாட்டு கீழே போய் தமிழ்நாடு போய் பால் குடிக்கிற மாதிரி பாத்துருப்பேன். அங்க பாத்தேன்னா மாட்டை அலக்க அப்படி தூக்கிட்டு பால் குடிப்பான். மாடு அப்படி தூக்கிட்டு அப்படியே மடியில வாய வச்சு பால் குடிப்பான் கண்ணன். யசோதமான உனக்கு தலைமாட்டன் போடா, நீ பண்ற சேட்டை உனக்கு பால் வேறையான, நேர கோவம் வந்துதான், வேகமா நான் போறேன், எனக்கு பால் கொடுக்க ஆள் இல்ல அப்படின்னு ஒரு மாடு கொடுத்து நான் இருக்கேன்டா ஜிச்சா, நீ பால் கொடுறா அப்படின்னு கொடுத்தேன். அம்மா கொடுக்காட்டி நான் கொடுக்கறேன்டா. அன்னைக்கு ஆரம்பிச்சா அன்னிலேருந்து டெய்லி நேரம் யாரும் இல்லையான்னு பார்த்துப்பான். துவாரகா சீசன் ஆன பிறகு ரகசியமா அப்படி தவஞ்சு முக்கால தான் போட்டுட்டு போய் மாடு கையில போய் என்ன கண்ணுக்குட்டி வித்தியாசமா இருக்கேன்னு பார்த்தா இவன் போய் பாலை குடிச்சுட்டு இருக்கான். ருக்மிணி கேட்கறா, ஏன் சுவாமி இப்படி, அந்த ருச்சியெல்லாம் உனக்கு தெரியாது, நான் தான் இப்படி குடிச்சுதான் வளர்ந்தவன், இன்னைக்குதான் அவ்வளவு செம்பா இருக்கேன், அழகா இருக்கேன்னா ஒரே கவனம், பசு மாட்டு பால் குடிச்சு நான் வளர்ந்தேன் தெரியுமா அப்படின்றான் கண்ணன். இந்த கண்ணன் அப்படி மாடை தூக்கிட்டு பால் குடிக்கணும் எவ்வளவு பலம் ஒன்று யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா அப்பா அப்படி அதுக்கேத்த மாதிரி புள்ள இருக்கான். அந்த மாதிரி கண்ணனுடைய வேணுகானம் கேட்டு வளர்ந்த மாடுகள் மாதிரி சன் துக்காராம் மகாராஜனுடைய விட்டல் பஜனையை கேட்டு அபங்கங்களை கேட்டு வளர்ந்த மாடுகள். அதனால திருட்டு பசங்க பார்த்தாளா, இந்த மாடுகளை ஓட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னா நல்ல பைசா கிடைக்கும், ஜோரா வித்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாளாம். உடனே அழகா ரெண்டு பேர் அழகா மாடுகளை ரெண்டு மாடுக்கு ஓட்டிட்டு போறான். அவ ஊர் எல்லைக்கு போய் நின்னா குண்டாந்தடிய வச்சுட்டு கனகரேல ஒரு பூதம் நிக்கிற. உடனே அவ பயந்து போய் இன்னொரு திருவழியா போகலான்னு பார்த்தா அங்கேயும் குண்டாந்தடிய வச்சுட்டு ஒரு பூதம் நிக்கிற. இவ ஊர்ல எந்த எல்லைக்குள்ள தாண்டி வெளில போகணும்னு நினைச்சாலும் ஒரு பூதம் கரும்பூதம் குண்டாந்தடிய வச்சு நிக்கிறான். அதுக்குள்ள பொழுது விடிய ஆரம்பிச்சுடுத்து இந்த குழந்தைகள் ரெண்டு பேரும் ஓடி வந்த திருடர்கள் ஓடி வந்தா துக்காராம் மகாராஜ் காலில் விழுந்தான். நம்ம போனோம் இல்லையா அந்த துக்காராமுடைய ஆச்சரியமான தேகூர் அவர் விட்டலன் கோவில், அங்கதான் துக்காராம் டெய்லி பஜனை பண்ணிட்டு இருப்பார் எப்பொழுதும் நின்று. அப்ப அந்த துக்காராம் மகாராஜ் இப்படி பாக்குறா, ஓடி வந்து சுவாமி எங்களை காப்பாத்துங்கோ அப்படின்னா. துக்காராம் மகாராஜ் கேட்டார், என்னாச்சு அப்படின்னா, உங்க வீட்டு மாட்டை ஓட்டிட்டு போகலாம்னு நாங்களும் ஓட்டிட்டோம், ஆனா ஊர் எல்லைக்கு போக முடியல, ஒரு குண்டாந்தடிய வச்சுண்டு ஒருத்தன் நின்று எங்களை பயமுறுத்துறான், தயவு செஞ்சு காப்பாத்துங்கோ அப்படின்னு. இப்ப துக்காராம் சொன்னார், எங்க ஆளை காட்டுங்கன்னா, நீங்க கூட வாங்க வாசல்லதான் நிக்கிறான்னு பார்த்தா கரெக்டா வாசப்படல குண்டாந்தடிய வச்சுண்டு பாண்டரங்கன் நிக்கிறான். துக்காராம் சொன்னா, யாரும் இல்லையேப்பா, இங்க பாண்டரங்கன் தானே நிக்கிறான். ஐயோயோ, உங்களுக்குதான் அழகா தெரியுறான், எங்களுக்கு பார்த்தா யமதூதன் மாதிரி இருக்கான், கண்ணங்கரு நாக்கெல்லாம் அப்படி வச்சு நிக்கிறான், எங்களை காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோன்னு கதர்றான். அப்ப சந்துக்காராம் கதர்றா, ஏ பாண்டரங்கா, மாட்டை காப்பாத்துறதுக்கு வந்தியா அப்படின்னா. பாண்டரங்கன் சிரிச்சா, என் பேரே கோபாலன், நான் போய் மாட்டை காப்பாத்துறேன், வேற யாரு காப்பாத்துவான் அப்படின்னு சொல்ல அந்த திருடர்களும், இது பாண்டரங்கனா அப்படின்னு, ஆமா அப்படின்னு. துக்காராம் கண்கள்ல ஆனந்த பாஷம், ஏ பிரபு, பாகவதத்துலாம் நீ மாட்டுக்காரன் மாடுகளை பாலனம் பண்றேன்னு படிச்சிருக்கேன், ஆனா பிரத்யக்ஷமா இப்படி காப்பாத்திரியேடா அப்படின்னு. பாண்டரங்கன் அவ்வளவு அழகா அந்த கோ சம்ரக்ஷணம் கண்ணனே பண்ணான் அப்படின்னு காண கிடைக்கிற அவ்வளவு வசத்தி விட்டலன் பாண்டுரங்கன். அதே மாதிரி சோக்காமேளர், அவரெல்லாம் மகர் அப்படின்னு ஒரு ஜாதி அது. அவளுடைய வேலை என்னன்னா, செத்து போன மாடுகளை கொண்டு அடக்கம் பண்றது, அதுக்கு ஒரு கூலி கொடுப்பா, அதை கொண்டு ஒரு வாழ்க்கை, அவ்வளவுதான். ஒரு சந்தர்ப்பத்துல இவருக்கு மாடை அடக்கம் பண்றதுக்கு கூட ஆள் கிடைக்கல, இன்னொரு ஆள் தூக்கம் இல்லையா, நாலு காலை கட்டி உள்ளுக்குள்ள கொம்ப வச்சு அப்படி தூக்கிட்டு போவோம், மாடை அடக்கம் பண்றது அப்படியே விட்டுட மாட்டா. அப்ப அது தூக்கிறதுக்கு ஆள் இல்லையா, யாரு தேடலான்னு பாக்கிறான், விட்டலன்னு பார்த்தானா, தானே அவருக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வேலைக்காரன் மாதிரி வந்து நிக்கிறானா. போய் பாக்கறப்பா, நீ வருவியா, எனக்கு மண்ணோட மாடு தூக்கணும், யாரும் தூக்க மாட்டான், ரொம்ப கனமாவது இருக்கும் இல்லையா. அப்ப விட்டலான்னு சொல்றானா, கட்டாயம் வர, எனக்கு பசிக்கிறது, சாப்பாடு போடுவீங்களப்பா, அந்த மாடை அடக்கம் பண்ணோன்னு நமக்கு பைசா கிடைக்கும், உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னா சொன்னவண்ணே ஜோரா அழகா வர, அவருக்கு தெரியாது இது விட்டலன்னு. இந்த மாடை அடக்கம் பண்ற காலெல்லாம் கண்ணனையே போட்டு கட்டி கொம்ப விட்டுட்டு முன்னாடி இவர் தூக்கிட்டு போறார், அந்த மாட்டினுடைய பின்னாடியே விட்டலன் தூக்கிட்டு போறான். தேவர்கள்லாம் கண்கள்ல கண்ணீர் வெளியறது, இவ்வளவு தூரம் சுவாமி இறங்கணுமா அப்படின்னா. ஸ்ரீதேவி சொல்றான், அவன் பக்தன், அந்த பக்திக்கு வசப்படுறான், அதுவும் இது கோமாதம், அதனாலே கண்ணன் எந்த எல்லைக்கு வேணா இறங்குவான்னுட்டான். தூக்கிட்டு போய் கண்ணனே மண்ணு வெட்டி அந்த கோமாதாவை அடக்கம் பண்ணி அழகா ஒரு கூலி கொடுக்கிறாராம். தோ வரேன்னு போனான், போனவன் போனவன் தான் வரவே இல்லை. இவன் காத்திருந்து 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 பார்க்கிறார், அப்புறம் தேடிட்டே இருக்க அந்த பணத்தை பத்திரமா வச்சுட்டு. அப்புறம் ராத்திரி சொப்பனத்துல வந்து பகவான் சொல்றான், அந்த பணத்தை வச்சுட்டு நீ ஆனந்தமா இரு, அப்பதான் அவருக்கு தெரியாது வந்தது விட்டலன்னு அப்படின்னு கதர்ற. அப்ப பகவான் எத்தனை தூரம் கோமாதாவிடத்துல பிரியமா இருக்கான்னு பார்த்துக்கோம். அதுவும் இன்னைக்கு கோபூஜை பண்ணிருக்கோம், நல்ல தை மாசம், தை மாசம் மக நட்சத்திரம் தான் திருமழிசை ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம், தை ஹஸ்தம் தான் கூரத்தாழ்வானுடைய திருநக்ஷத்திரம், தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு வேற சொல்லுவோம். அதுல அவ்வளவு சிரேஷ்டமா நமக்கு கோ பூஜையும் கிடைச்சிருக்கு, அது ஆச்சாரியனோட கிடைச்சிருக்கு, அதுவும் திவ்ய தேச பசுக்களுக்கெல்லாம் பூஜை பண்ற ஒரு பாக்கியம். எத்தனை கோடி ஜென்மாவுடைய பாபமா இருந்தாலும் அந்த பாபங்கள்லாம் நாசம் பண்ணக்கூடிய ஒருத்தி கோமாதா, அதனால அவ்வளவு பெரிய பாக்கியம் இது நிஜமாவே. இன்னைக்கு நீங்க பண்ண அந்த கோ பூஜை உங்களுடைய வம்சத்துக்கே நல்லது பண்ணும், நீங்காத செல்வம் நிறைந்து. அதனால இது பெரிய பாக்கியம் தான், நிறைய வைபவங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கோமாதாவுடைய சம்ரக்ஷண விஷயம், பகவானுடைய லீலைகள் நிறைய காண கிடைக்கிற. இன்னைக்கு பார்த்தோம்னா கங்கை, கங்கை உற்பத்தி ஆகணும் கோமுக் அப்படின்னு பேர், இதுக்கு முன்னாடி ஒரு கோமுகம் மாதிரி ஒரு இடத்துல இருந்தா கங்கையை அவள்ள வருவான். கோமுக் அப்படின்னு தான் பெயர். அத்தனை விசேஷம் அந்த கோமாதா. அதனாலதான் ஆண்டாள் அவ்வளவு அழகா திரும்ப 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 கோமாதா விஷயங்களாகவே திருப்பாவைன்னு சொல்றான். வித்ய பிரபஞ்சத்துக்கு ரொம்ப சுலபம்னா திருப்பாவை தான். பாதகங்கள் தீர்க்கும், பரமநடி காட்டும், வேதம் அனைத்திற்கும் வித்தாகும். கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் வந்து. அப்ப அந்த திருப்பாவை முழுக்கவே கோமாதா விஷயம்தான் ஆண்டாள் நிறைய பேசுறா. குன்று குடையாயெடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னா சொல்றா. நம்ம கோவர்தகிரி பிரதட்சணம் போகும்போதுதான் கோவிந்த குண்ட் ராதா குண்ட் எல்லாம் பார்த்தோம். ஷியாம் குண்ட் ராதா குண்ட் கோவிந்த குண்ட் எல்லாம் பார்த்தோம். என்னடா அரிஷ்டாசுரன் மாடு வேஷத்துல வந்துட்டான். அந்த மாடு வேஷத்துல வந்த பகவான் வதம் பண்ணதுக்கே ராதிகா சொல்றா, என்னதான் இருந்தாலும் அவன் மாடு வேஷத்துல வந்துட்டான், அதை நீ வதம் பண்ணது தப்பு, இதுக்கு நீ புண்ணியமான தீர்த்தங்கள்லாம் குளிக்கணும்னு சொன்ன உடனேதான் பகவான் தன்னுடைய காலால் ஒரு அழுத்து அழுத்தி ஒரு குளத்தை உண்டு பண்ணி புண்ணியமான ஜனங்கள்லாம் வரவச்சு தான் குளிச்சான்னு காண கிடைக்கிறது. அப்ப இந்த கோமாதா அப்படின்றவள் ரொம்ப விசேஷமானவள். அந்த நாம ஜபம் நீங்க கோமாதாவோட இருந்து சொன்னேள் அப்படின்னா நிறைய விருத்தி ஆகும். சரி, எல்லாரும் பூஜை பண்ணல, என்ன பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பேள்? தெரியல, ஏதோ பண்ணிருப்பேள். குடும்பமே நல்லா இருக்கணும், நிறைய கிருஷ்ண பக்தி வேணும், நிறைய பகவத் பக்தி வேணும், ஆனந்தமா பாவங்கள் இல்லாதபடி ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும்னு நீ என்ன பிரார்த்திக்கிறீளோ அந்த பிரார்த்தனையை நடத்தி கொடுக்கக்கூடிய பலம் கோமாதாவுக்கு உண்டு. சந்தேகமே வேண்டாம். அதனால கோ சம்ரக்ஷணம் அப்படின்றது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு எத்தனையோ வருஷங்கள் ஆயாச்சு, எத்தனையோ பேர் நம்ம நாட்டை சுரண்டியாச்சு. இதையும் தாண்டி நம்ம தர்மம் ஜீவிச்சுருக்கு, இதையும் தாண்டி நம்ம தேசம் நன்னா இருக்குன்னா கோமாதா பலம். அதுக்காகத்தான் அந்த ஜல்லிக்கட்டுலாம் பேன் பண்ணணும் சொல்ற பாருங்க. எல்லாம் நம்ம நாட்டு பசுக்கள் நாட்டு காளைகளை அழிக்கிறதுக்கான முயற்சிகள் தான் எல்லாமே. எத்தனைக்கு எத்தனை கோமாதா சம்ரக்ஷணம் விருத்தி ஆகிறதோ அத்தனைக்கத்தனை நம்ம தேசம் நன்னாகும். கோமாதாவை கொண்டுதான் அவ்வளவு விஷயங்கள் உலகத்துல நடந்துருக்கு. அதனால இந்த கோ சம்ரக்ஷணம், கோபாலனுடைய தியானம், ஆச்சாரிய தியானம், இதெல்லாம் நமக்கு பரம பாக்யம். பாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் வரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. அதனால நன்னா பிரார்த்திச்சுக்கோங்கோ. இந்த கோதூணியம் நெத்தில இட்டுக்கோங்கோ. அந்த கோமியம், அந்த கோசாணம், இதெல்லாத்துக்கும் அவ்வளவு விதமான மருத்துவ குணங்கள் இன்னைக்கு விதவிதமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. அதுவும் நம்ம நாட்டு பசுக்கள், நம்மளுடைய நாட்டு இன மாடுகளுக்கு பாருங்க அவ்வளவு வசதி, அத்தனை சிரேஷ்டம். அகோபிதத்தான் நான் போயிருந்தேன், அங்கெல்லாம் காட்டுவாசிகள் உண்டு, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாடுகள். அந்த மாடுகள்லாம் மூக்கணாம் கயிறு கூட கிடையாது, மூக்கணாம் எல்லாம் மாடு பார்க்க முடியாது. ஆனா ரொம்ப என்ன ஒல்லியா இருக்கும், என்ன ஒசரமா, வெள்ளன்னா அப்படி ஒரு வெள்ளக்கலர். நாங்களே அசந்தே போயிட்டோம், அது நமக்கு மேல கை வைக்கிறதுக்கே கூசுறது, ஐயோ அழுக்காயிடுமோ அந்த வெள்ளன். அந்த மாதிரி ஒரு தும்பப்பு வெள்ளம்லாம் கூட ஒண்ணுமே இல்லை. அவளுக்குலாம் இடம்னா குடு குடுமா அந்த மாடு மேய்க்கிறோம் அந்த காட்டுக்குள்ள. அந்த மாடுகளை பார்த்தாலே ஒரு சந்தோஷம். அந்த மாடுகள் இந்த தூசு பறக்க அது ஓடுறது பாருங்க. கண்ணன்னா குட்டி பயலா இருக்கும் பொழுது கிருஷ்ணன் கண்ணுக்குட்டி வாழை பிடிச்சுன்னு சரன்னு ஓடுவான், அதை இழுத்துட்டு ஓடுவான். இந்த குழந்தைகள் எல்லாம் தென்னமட்டல உட்காந்து ஒரு இழுத்துட்டு போகும் பாருவோம். அந்த மாதிரி கண்ணனுக்கு எதிராக தூசினா அழகா கண்ணுக்குட்டி வாழை பிடிச்சுன்னு உட்காந்து பானா கண்ணுக்குட்டியை பலராமன் விரட்டு போல சரன்னு போவான். சமயத்தை அப்படி படுத்துன்னு பிடிச்சு போறான், அந்த ஸ்கேட்டிங் போற மாதிரி ஐஸ்ல போற மாதிரி செல்லுன்னு அழிச்சுட்டு போகுமா இந்த கண்ணுக்குட்டி. அப்படி கண்ணன் ரசிச்சு விளையாடும்படியான விளையாட்டு. கண்ணன் கண்ணன் வாழ்க்கையில கேட்கிறானா, பேரன்லாம் கேட்கிறானா, கிருஷ்ணா தாத்தா நீ சொல்லு உனக்கு எது ரொம்ப பிடிக்கும், விருந்தாவனம் பிடிக்கும்டா, ஏன்னா நன்னா மாடு பேச்சுட்டு இருந்தேன்டா, அந்த மாதிரிலாம் இப்ப இல்லடா, எல்லாம் காலம் மாறி போச்சு அப்படின்றான். நம்ம சொல்லுவோம்ல காலம் மாறி போச்சு ஒண்ணும் தெரியல. அந்த மாதிரி துவாரகளை உட்காந்து சொல்றான், விருந்தாவனத்தை இருக்க வரைக்கும் இருந்த சுகமே தனியா, அப்பெல்லாம் ஒரு இருமல் கிடையாதுடா எனக்கு அப்படின்னு கண்ணன். அவ்வளவு சிரேஷ்டம் அந்த கோமாதா கண்ணன். நமக்கு ஒரு பாக்யம், அது உத்தமமான தை மாசத்துல ஜோரா ஆச்சாரியனோட ஒரு கோபூஜை. கோபூஜை பண்ணாலே விசேஷம், அது ஆச்சாரியனோட சேர்ந்து பண்றோம், அதுவும் திவ்ய தேச பசுக்களுக்கும் சேர்ந்து பண்றோம், தை மாசத்துல பண்றோம். அது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ராமானுஜா அகில குரோ பகவன் நமஸ்தே அப்படின்னு அத்தனை அழகா சொல்லிட்டு நம்ம எல்லாம் பண்ணோம் அப்படின்னா காரே கருணை ராமானுஜம். ராமானுஜர்லாம் கோமாதா பார்த்தா பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு போவார். அஸ்தன விசேஷம் கோமாதா. அதனால நிறைய கோ சம்ரக்ஷணம் பண்ணுவோம். நம்ம இடத்துல நிறைய திவ்ய தேச பசுக்கள்லாம் இருக்கு. இன்னும் கூட நிறைய கோமாதாலாம் வரப்போறா. அதனால அதுக்கு நிறைய செலவுகள்லாம் உண்டு. யார் யாருக்கு எவ்வளவு முடியுமோ அதெல்லாம் கொடுத்துன்னா அந்த கோமாதா சம்ரக்ஷணம் தான் நடக்கும். இன்னைக்கெல்லாம் திவ்ய தேச பசுக்கள் நம்ம இடத்துல வந்ததுன்னா முக்கியமான காரணம் ஆச்சாரியம் தான். அவ்வளவு அழகா கோமாதாவையும் கண்ணு குட்டியும் அதெல்லாம் அடிமாட்டுக்கு போன மாடுகள், அதாவது மரணத்தோட விளிம்ப தொட்டுட்டு அந்த கோமாதா வந்ததுன்னா ஞாபகம் இருக்கு எனக்கு இன்னும். அந்த கோமாதா அன்னைக்கு ஆச்சாரியனை பார்த்த பார்வை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதனுடைய கண்கள், அந்த லாஞ்சை, அந்த ஒரு நன்றி. ஒரு மாடு வந்தது கடைசியில நிக்குமா அழகா நிறைய கோமாதாக்கள். திவ்ய தேச பெருமாளுடைய, திவ்ய தேச பெருமாள்லாம் எந்த கோமாதாவுடைய முகத்துல முடிச்சாலும் அந்த திவ்ய தேச மாடுகள் இங்க இருக்கு அப்படின்னா குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்டம். அதனால சுவாமி நிறைய அந்த கோ சம்ரக்ஷணம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நம்மெல்லாம் கூட நிக்கணும். தூத்துக்குடி ஜனங்கள் நிக்கலன்னா வேற யாரும் நிப்ப, நம்ம நிக்கலன்னா வேற யாரு, விசல்குடி ஜனங்கள் நிக்க வேண்டாம். அதனால இன்னும் நிறைய 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 விஷயங்கள் சுவாமி மனசுல இருக்கு. எல்லாம் பகவான் நடத்தி கொடுப்பான். ஆனந்தமா பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ. ராமானுஜர் இருக்கார், ஆச்சாரியன் இருக்கார், தாமிரபரணி நதி இருக்கு, கோமாதா இருக்கு. நமக்கு ஒரு குறையும் இல்லை. நம்ம தான் கொஞ்சம் ரிப்பேரா இருக்கும், சரியானா போதும். நீங்க சரியாகிறதுக்காகத்தான் குரு பூஜை. கோமாதாவை கொண்டாடுறதுக்கு அட்லீஸ்ட் அங்க வந்து நிக்கல் பாருங்க. அது விடுற மூச்சு காத்து மேல பட்டாலே பல வியாதிகள் சரியாகும். நிறைய ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. இந்த கோமியம் எல்லாம் மேலப்பட்டாலே இந்த சோரியாசிஸ் எல்லாம் கூட சரியாகும்னு நிறைய நிறைய விதவிதமான ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல சாணி எடுத்து வீடெல்லாம் தெளிப்பார்கள். நான் பார்த்தது உண்டு என்னோட சிறு வயசுல. அப்படி தெளிச்சவாள்லாம் ஒன்னும் அந்த கர்ப்பப்பை கோளாறுலாம் நான் கேட்டதே கிடையாது. எல்லாம் இப்பத்தான் ஓடுறது. இந்த முட்டி வலி, முதுகு வலி, எல்ஃபை, சிஃபை எல்லாம் அந்த காலத்துல நான் கேட்டதே கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேன். சின்ன சின்ன கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா சர்வசாதாரணமான கிராமத்துல இருக்க பசங்க எல்லாம் பார்க்கலாம். மாட்டுடைய கால் சைஸ் கூட இருக்கு, அது மாடு இழுத்துட்டு போகும் ஜம்முன்னு. அப்ப அவ்வளவு வசதி கோமாதா. அதனால எப்பயாவது மனசு துக்கமா இருந்தா கூட அப்படியே வந்து அந்த கோமாதா கிட்டத்தை கொஞ்ச நேரம் நின்று நாமச்சம் பண்ணி பாருங்க. கடகட கடகடகடன் மனசுல இருக்க பாரம் இறங்குது. கோமாதா கத்தனை பலம் உண்டு. அவ பக்கத்துல நின்றுடும், அவளுடைய மூச்சு காத்து மேலப்படுறது, அவளை முன்னாடி கைகூப்பி எனக்கு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, அந்த க்ஷணமே கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணும்படியான ஒரு மகிமை கோமாதா உண்டு. நான் சொல்றது எதுவுமே நீங்க நம்ப வேண்டாம், பிராக்டிக்கலா பரீட்சை பண்ணி பாருங்க. இன்னைக்கும் பலவிதமான பாவங்களுக்கு பரிகாரங்களா கோமாதாக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது அப்படின்லாம் உண்டு. இந்த பாம்பேல எல்லாம் ஒரு டெக்னிக் உண்டு. ஒருத்தர் பெரிய எம்பிஏவே பண்ணாரு, அதோட முடிச்சுடுறாங்க. பாம்பேல எல்லாம் பார்த்தா எல்லா வீடுகள் தானே காங்கிரீட் ஜங்கிள் அப்படின்னு. காங்கிரீட் ஜங்கிள் எல்லாம் வீடு வீடா வீடு வீடா இருக்கிறதுனால காங்கிரீட் காடு அப்படின்னு பேரு. பாம்பேக்கெல்லாம் காங்கிரீட் ஜங்கிள் அப்படின்னு பேரு. மண்ணே பார்க்க முடியும் எல்லா பக்கம். அப்படி போட்டு சிமெண்ட்டை போட்டு ரொப்பி மண் மேல பற்றக்கூடாது, மண் அழுக்கு அப்படி எல்லாம் வச்சிருந்துப்பான் காங்கிரீட் ஜங்கிள் அப்படின்னா. அங்கெல்லாம் பார்த்தா மாடுகள் பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா அங்க இருக்கலாம் பக்கத்து சின்ன சின்ன கிராமங்கள் உண்டு. அது பாம்பேவுடைய ஸ்பெஷாலிட்டி. பெரிய நகரம், ஆனா ஒவ்வொரு சின்ன சின்ன அந்த நகரத்தை பக்கத்து குட்டி குட்டி குடியா ஒரு ஏதான ஒரு கிராமம் அந்த வயற்காடு எல்லாம் உண்டு. அங்க இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணா, வயல்வெளிக்காக மாடு, பசுமாடு, காளை மாடு எல்லாம் வச்சிருப்பான். அவ காத்தால பாலெல்லாம் கறந்துட்டு உழுது அந்த மாடை கொண்டு வந்து சின்ன கோவில் வாசல்ல கட்டிடுவாங்க. சின்ன சின்ன ஆஞ்சநேயர் பார்க் எல்லாம் உண்டு, வாசல்ல கட்டிடுவான். கட்டிட்டு என்ன பண்ணுவான், அவன் வயக்காடுலயே அந்த மாட்டுக்கு புல்லெல்லாம் போடுவான். அதையே கட்டுக்கட்டா கட்டி கொண்டு வந்து வச்சிருப்பான். இவா மாடு, இவாலே பக்கத்துல கட்டிடுவா, இவாலேயே தான் வயக்காட்டில் போட்ட புல்லு, அந்த மாட்டோட புல்லு, அதை வெட்டி அழகா கட்டி 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 வச்சிருவா. அங்க வரவாதுக்கலாம் அப்படி இவா ஒண்ணுமே சொல்லவே மாட்டான். அவளே வருவா, கோவிலுக்கு போவா, அவர் அஞ்சு ரூபா எடுப்பா, அவர் புல்லு கட்டு வாங்குவா கொடுப்பான். இவா மாட்டுக்கு இவா புல்லு கொடுக்கணும், என்ன அவா மாட்டுக்கு அவா புல்லு கொடுக்கணும். ஆனா அந்த புல்ல கட்டி வச்சிருவா. மாட்டுக்கு புல்லு கொடுத்த மாதிரி ஆச்சு, இவாளுக்கு பணமும் ஆச்சு, மாடு வயிறு ரொம்ப நிம்மதியா, அது ரொம்ப சந்தோஷமா கிளம்பிடும் காலங்கத்தால. இவா ரெடி ஆகலன்னா கூட வாசல்ல வந்து நின்றுடும். உடனே அவ பாத்தியா கரெக்டா தெரியுதுப்பார். ஆனா இவா கொடுத்தா கம்மியா கொடுப்பான்னு அழகா போய் நின்றுடும். அவாதான் கொஞ்ச நேரத்தை பார்த்தா அத்தனை புல்லு கட்டு வித்துரும். பாக்கிட்ட பைசா வாச்சு, மாட்டுக்கு வீட்டுல போய் தீனி போட வேண்டாம், தீனியும் கொடுத்தாச்சு. ஒருத்தர் பெருசா எம்பிஏவே பண்ணார். இந்த மாதிரி ஒரு பிசினஸ் டெக்னாலஜி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, முதலே கிடையாது. எல்லாம் அவா போட்டுட்டு ஒருத்தர் பெருசா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்காரு அதை பத்தி. எப்படி எப்படி தோணிட்டு எப்படி பண்ண, அவளுக்கு புண்ணியம் ஆச்சு, எங்களுக்கு பைசா ஆச்சு, மாட்டுக்கு புல்லாச்சு, எல்லாருக்கும் பிரயோஜனமா. இன்னி வரைக்கும் பாம்பேல ரொம்ப விசேஷமான ஒரு பிசினஸ், நீங்க வேணா பாம்பேல போய் மாடு பேச்சு பாருங்க, நல்ல பைசா இத்தனையும். அப்ப கோமாதா பாருங்க எவ்வளவு வசதி பாருங்க. அதனால அத்தனை வசதி கோமாதா, அதனால இந்த கோ சம்ரக்ஷணம்ன்றது அவ்வளவு வசதி. கண்ணனுடைய நாமத்தை விடாம ஜபிக்கிறவள் கோமாதா, எப்பொழுதும் ஜபிக்கிறாளாம். அதனால நிறைய கோமாதா சம்ரக்ஷணம், இந்த கோமாதா கைங்கரியம் இதெல்லாம் பண்ணுங்கோ, ஆச்சாரியன் கைங்கரியம் இதெல்லாம் நம்ம பண்ணணும், நமக்கு ஒரு பெரிய பாக்யம். இப்படிப்பட்ட ஆச்சாரியாலாம் நம்மளோட பழகிறா அப்படின்றதே நமக்கு கோட்டி ஜென்ம சுக்ருத்தம். இத்தனை தூரம் சுவாமி சௌலபியமா எளிமையா நம்ம இடத்துல பழகிறாருனா இதெல்லாம் உபயோகப்படுத்திட்டு நம்ம வாழ்க்கையில நிறைய மாறணும். நம்ம மாறத்துக்காகத்தான் இந்த வாழ்க்கை, மற்றவங்களை மாற்றுறதுக்காக இல்லை. இவரோட ஆச்சாரியன் கிடைக்கிறார், நிறைய சத்சங்கம் கிடைக்கிறது, கோமாதா சம்ரக்ஷணம் கிடைக்கிறது, தாமிரபணி நதி கிடைக்கிறது, கூப்பிடுற தூரத்துல நவதிருப்பதி, இந்த பக்கம் போனா ஸ்ரீவல்லிபுத்தூர், இப்படி மாத்தி மாத்தி எல்லா பக்கமும் நல்லதைகளே நம்மளை சூழ்ந்திருக்கு. அப்ப எவ்வளவுக்கு முடியுமோ நாம நம்மளை வளர்த்துக்கணும், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் கிடைச்சுடாது, இதெல்லாம் அவ்வளவு சுலபத்துல கிடைக்கக்கூடிய விஷயம். எத்தனையோ பேர் சுவாமியை பாக்குறதுக்கு ஃபாரின்ல இருந்தெல்லாம் வரும், ஆஸ்திரேலியால இருந்தெல்லாம் சுவாமியை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க, எத்தனையோ பேர் அமெரிக்காலதான் வந்திருக்கான். ஆனா நமக்கு கூப்பிடுற தூரத்துல சுவாமி இருக்க, நம்ம போகலன்னா கூட சுவாமி வருஷத்துக்கு ஒரு தடவையா இந்த பக்கம் வருஷம் ரெண்டு மூணு தடவையா சுவாமி வந்துடும், பகவத்கீதை நிறைய வரலாம். அப்ப காரே கருணை ராமானுஜா, நம்ம ராமானுஜருடைய கருணையை படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம், நேரடியா உணர்றோம்னா சுவாமி மூலமா உணரும். நம்முடைய ஜாதியோ குலமோ வயசோ ஏதானும் பாக்குறதா சொல்லுங்க, ஒரு அப்பா எப்படி ஒரு குழந்தைகளிடத்துல ஒரு அபிமானம் காட்டி சாப்பிட்டாச்சார, ஒவ்வொருத்தர் பேரையும் ஞாபகம் வச்சிருந்து, ஒவ்வொருத்தர் குடும்ப கஷ்டத்தையும் ஞாபகம் வச்சிருந்து, அப்ப இதெல்லாம் தெய்வம் நம்ம கூட இருக்குன்றதுக்கு பிரத்யக்ஷமான உதாரணம். எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா, கூப்பிடுற தூரத்துல இருக்க, எப்பெல்லாம் முடியுமோ போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்கோ, கைங்கரியம் பண்ணுங்கோ, இதெல்லாம் கிடைப்பதற்குரிய பாகியம். நீங்க கோடி ரூபாய் சம்பாதிச்சுடலாம், பல ஊர்கள் சுத்தி பார்த்துடலாம், பல மனுஷாலோட பழகிடலாம், மகாத்மாக்களோட பழக்கம் அப்படின்றது சும்மா கிடைச்சுடாது. இதெல்லாம் உங்களுக்கு போக போகத்தான் தெரியும், இந்த அனுபவங்கள் எல்லாம் வார்த்தைகளால சொல்லி எழுத முடியும். உங்க வாழ்க்கையில என்ன புண்ணியம் ஆண்டா, இவ்வளவு கேட்க வேண்டிய சோதி என்ன தவம் செய்தனே, அந்த மாதிரி நம்மளை பார்த்து எல்லாரும் கேட்கணும், என்ன தவம் செய்தீர்கள் அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு உயர்ந்த நிலைமை. வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கு, சரீரத்தை கொஞ்சம் கொஞ்சமா சரியாது, முன்னாடி நம்ம இருந்த நிலைமைக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கும் எவ்வளவோ மாற்றங்கள். மனத்தளவுல உதத்துல ஏதோ பேசிட்டு உதவி, இன்னைக்கு கிருஷ்ணா விட்டலா நாராயணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு சொல்றது இல்லையா, எத்தனை விஷயங்கள் பார்த்துன்றோம், அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு திவ்ய தேசம் போகணும், கைங்கரியம் எல்லாம் கிடைக்கிறது அப்படின்னா விளையாட்டு கிடையாது. சுவாமியோட பிருந்தாவன யாத்திரையெல்லாம் போறோம் அப்படின்னா விளையாட்டு கிடையாது. அதனால இந்த மாதிரி பாக்யம் பல கோடி ஜென்மாலை யாரோ சில பேருக்குத்தான் கிடைக்கும். அதிகமா சொல்றேன் மட்டும் நினைச்சுடாது, இவ்வளவும் கிடைக்கிறது குருஜி அம்மா கிருபை. அதனால நிறைய நாமஜபம் பண்ணிட்டு நிறைய கைங்கரியம் பண்ணி இன்னும் இன்னும் நிறைய பக்குவப்படணும். சுவாமி நம்மளோட பல திவ்ய தேசங்கள் வர்றதுக்கு காத்துருக்கா, பல ஊர்களில் போய் நம்மளோட சேவிக்கிறதுக்கு சுவாமி எப்ப வேணாலும் தயாரா இருக்கா. அப்ப அந்த அளவுக்கு நம்ம பக்குவப்படணும். உங்க வாழ்க்கை இதை உயர்த்திக்க வேண்டிய பூரண அதிகாரமும் உரிமையும் உங்களுக்கு நிறைய உண்டு. தெய்வம் எல்லா விதமான வாய்ப்புகளும் கொடுக்கறது, இவ்வளவு நல்லது நடக்கிறது. அப்ப உங்க மனசு மாறணும், உங்க புத்தி மாறணும், உங்க வார்த்தைகள் மாறணும், உங்க நடவடிக்கைகள் மாறணும். அப்ப வாழ்க்கை வசந்தங்கள் வரணும், கோடி கோடியா சம்பாதிங்க, அழகாக நிறைய திவ்ய தேசங்களுக்கு எல்லாம் நிறைய கைங்கரியம் பண்ணலாம். சுவாமியோட பல ஊர்கள் போகலாம், முக்கியமாக 106 திவ்ய தேசம் சுவாமியோட சேவிக்க வேண்டாமா, எப்படி யோசனை பண்ணி பாருங்க, 106 திவ்ய தேசம் இன்னைக்கு சுவாமி கிட்ட விண்ணப்பம் பண்ணி வைப்போம். ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே, ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே, ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே. அதனால 106 திவ்ய தேசமும் சுவாமியோட போய் சேர்க்கணும், சுவாமியோட பத்ரி ஏறி இறங்கணும், சுவாமியோட முக்தினாத் போகணும், சுவாமியோட பிளைட்ல போகணும், சுவாமியோட ட்ரெயின்ல போனோம், சுவாமியோட பஸ்ல போனோம், சுவாமியோட பாதி வண்டியில போனோம், சுவாமியோட கோவர்த்தன கிரி பிரதட்சிணம் பண்ண வேண்டாமா, சுவாமியோட பிருந்தாவன பரிக்கிரமா பண்ண வேண்டாமா, எவ்வளவு சொன்ன சுவாமியோட யமுனையில தீர்த்தமானா சுவாமியோட கங்கையில தீர்த்தமானும் குள்ள குளிர குடைந்து நீராடாது. விருந்தாவனத்தை நம்ம எல்லாம் வெண்ணில குடிச்சுட்டு சுவாமி வெடிக்காம 6 மணிக்கு சில்ல சில்ல குள்ள குளிர குடைந்து நீராடின் இருந்தா. அப்ப இவ்வளவு தூரம் சௌலபியமா சுவாமி இருக்காருன்னா அந்த சௌலபியத்தை பயன்படுத்தி நம்ம மேல வரணும். எதுக்கு இவ்வளவு தூரம்? நம்ம எல்லாம் அந்த சம்சாரிகளை கோர சம்சாரிகளை ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த டிவி எல்லாம் நிறைய குறைக்கணும், இந்த வம்பு பேச நிறைய குறைக்கணும், மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள்லாம் நிறைய மாறணும். கூடுமான வரைக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய மாறணும், நேரடியா சொல்ல முடியும், நிறைய மாறணும். நம்ம நிறைய திவ்ய தேசங்கள்லாம் போகணும், கைங்கரியம் பண்ணணும், நிறைய ராமானுஜ ஸ்மரணம் பண்ணணும், டெய்லி நிறைய நாமம் எழுதணும். உங்க வாழ்க்கை போனதெல்லாம் போகட்டும், இன்னிலேந்து ஆரம்பிக்கும். இன்னைக்கு கோமாதா பார்த்துக்க, இன்னிலேந்து புதுசு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு நாளும் புதுசு 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 நினைச்சுக்கோங்கன்னு சொல்றேன். அப்ப இன்னிலேந்து 106 திவ்யம் சுவாமியோட சேவிக்கணும். சுவாமியோட பத்ரி ஏறி இறங்க வேண்டாமா, சுவாமியோட யமுனோதிரியில போய் இறங்க வேண்டாமா, சுவாமியோட அழகா எல்லா திவ்ய தேசங்களும் அகோபியில போய் பார்க்க வேண்டாமா, சுவாமியோட சுவாமியோட திருப்பதி மலை ஏற வேண்டாமா? அது எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. தரகண்டி யாராவது சொல்லுவாங்க சுவாமியோட போனா, நம்ம அவளை திறந்து சொல்லிடலாம். எவ்வளவு இடங்கள் தெரியுமா பாக்குறதுக்கு, சுவாமிக்கு ஆசையும் இருக்கு நம்மளோட வளர்ச்சி. அப்படி ஒரு கருணை, ஒரு ஆசையும் சொல்லப்படாது, கருணை. நம்ம மேல நமக்கு ஆசை வரும். அப்ப உங்க வாழ்க்கை நல்லா மாறணும், உங்க குணங்கள் மாறணும், உங்க புத்தி மாறணும், உங்க மனசு மாறணும், உங்க நடவடிக்கைகள் மாறணும். அதுக்கு இதெல்லாம் மாற 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 இதெல்லாம் கிடைக்கும். நீங்க மாறும்போதுதான் அதெல்லாம் இருக்கும். சரியா? நல்லா ஒரு நல்ல வழியில பணம் சம்பாதிங்கோ, நிறைய பணம் சேமிச்சுக்கோ. அடுத்த வருஷம் இந்த வருஷம் எங்க போறோம் தெரியல, இன்னும் முடிவு பண்ண சுவாமிகளுக்கு சொல்றேன். எங்க போறோம்னு சுவாமி எங்க வரணும், அவ்வளவுதான் என்னுடைய ஒரே பிரார்த்தனை அதுதான். அப்ப அந்த இடத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் பணம் சேமிக்கணும். அப்ப உங்களுடைய மனசெல்லாம் நிறைய நாமஜபம் பண்ணணும், தேவையில்லாத செலவுகள்லாம் குறைக்கணும். குறைச்சுட்டே வரும்போது நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நிறைய சேமிக்கலாம், நிறைய திவ்ய தேச யாத்திரை போகலாம், நிறைய கைங்கரியம் பண்ணலாம். சுவாமிக்கே நம்ம எவ்வளவு பண்ணலாம், எவ்வளவோ பண்ண கடமைப்பட்டிருக்கோம், கடன்பட்டிருக்கும், கடன்பட்டிருக்கும், நிறைய பண்ணணும். சுவாமி அப்படி தாங்க வேண்டாமா? எப்படி தாங்கணும் நம்மெல்லாம்? எவ்வளவு தூரம் நமக்காக அவர் நம்மளோட எவ்வளவு விஷயத்தை அவர் தாங்கிட்டு இருக்கார். அப்ப அவர் தாங்க வேண்டிய தர்மம், கடமை, கடன் நமக்கு இருக்கு. எத்தனை கோடி சொன்னாலும் இந்த கடன் தீராது. ஆனால் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சுவாமியை தாங்கணும் இல்லையா? அதுக்காக நன்னா உழைக்கணும், நன்னா சம்பாதிக்கணும், நன்னா சேமிக்கணும், ஒழுங்கா இருக்கணும், புத்தி மனசு இந்திய. அதாவது எங்களுக்கு எல்லாம் ஆழ்வார்கள் ஜீயர தெரியும் சொன்னா, நம்மளை பார்த்து அவர் ஜீயரை கொண்டாடணும், சுவாமியை கொண்டாடணும். அவர்கிட்ட போய் ஒரு கூட்டம் சொல்லிட்டு அப்படி சொல்லிடக்கூடாது. அப்ப நம்முடைய குணங்கள் மாறும், நம்முடைய நடவடிக்கையை கொண்டு சுவாமிக்கு பெருமை. நான் தெளிவா சொல்றேன், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய மனசு, நம்முடைய காரியங்கள், நம்ம இன்னும் 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 மேல வளரணும். அப்பதான் தகப்பனாருக்கு சந்தோஷம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் போலோ நம்ம ஆழ்வார் தேடி ஜீயருக்கு. ராமானுஜா அகில குரோ பகவன் நமஸ்தே. ராமானுஜா அகில குரோ பகவன் நமஸ்தே. ராமானுஜா அகில குரோ பகவன் நமஸ்தே. ஜெய் போலோ கோமாதா கீ.